பைபிள்ல இருக்கிற ஏழாவது புக், அந்த புக்கை நம்ம படிக்கணும்னு ஆரம்பிச்சிருக்கிறோம். போன வாட்டி நம்ம பார்க்கும்போது இந்த புக் நியாயாதிபதிகள் இல்லைங்களா, ஜட்ஜஸ் என்ற புக்குக்கு ஒரு முகவரியை நம்ம பார்த்தோம். ரொம்ப நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ரொம்ப வித்தியாசமான வினோதமான புக், ரொம்ப வித்தியாசமான ஒரு புக்கா இருக்கு. ஏன்னா நம்ம இது வரைக்கும் யோசுவா அருமையா படித்தோம், ரொம்ப உற்சாகமா இருந்துச்சு, ரொம்ப நல்ல காரியங்கள் தேவ மனிதனுக்கு மத்தியில் பார்த்து அவங்களுடைய வெற்றியை பார்த்து அவங்களுடைய ஜெயத்தை பார்த்தெல்லாம் நம்ம பல பாடங்களை கத்துக்கிட்ட போது இந்த புக்கு அதுக்கு நேர் விரோதம். யோசுவா வெற்றியை பத்தி பேசுனா இந்த நியாயாதிபதிகள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய தோல்வியை ரொம்ப வலியுறுத்துற புக்கா இருக்கு. அதை நம்ம பார்க்குவோம். ஏன் அவங்க தோல்வி அடைஞ்சாங்கன்னு பல காரணங்கள் போன வாட்டி சொல்லும் போது நான் சொன்னேன் இல்லைங்களா. அதுல யோசுவா புக்ல என்னென்னலாம் செஞ்சாங்களோ அதுக்கு நேர் விரோதமா தான் இந்த புக்ல செஞ்சாங்க. ஆனா ரொம்ப முக்கியமா இந்த புக் எதை வலியுறுத்துதுன்னு பார்த்தோம்னா, திருப்பி திருப்பி அந்த காலத்தில் இஸ்ரவேலில் ராஜா இல்லாத இருந்த போது அவனவன் தன் பார்வைக்கு சரி என்று தோணிதனதை பண்ணினான் இல்லைங்களா. அது ஒரு பெருசா இந்த புக்ல வர்றத பார்க்கலாம். இது வந்து ஆனாலும் இதெல்லாம் இருந்த போகிலும் இது வந்து ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. இதுல ஆண்டவர் நமக்கு ஒரு காரியங்களை பேசணும்னு அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். இதை பேசி நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் செய்யணும்ன்ற அவருடைய சித்தம் இருக்கிறது. அதனால இதை படிக்கிறது ரொம்ப அவசியம். ஒருவேளை சில பேர் வந்து பழைய ஏற்பாடு ஏன் படிக்கணும், பழைய ஏற்பாடுனுடைய மதிப்பே சில பேருக்கு தெரியறது இல்லை. ஆனா புதிய ஏற்பாடு நம்மளை ரொம்ப என்கரேஜ் பண்ணுது, நம்ம பழைய ஏற்பாடு படிக்கணும் பாருங்களா. ஒன்னு கொரிந்தியர், அதுல ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 10:11 படிங்களா.
இவைகளெல்லாம் திருஷ்டாந்தரங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முழு காலத்திலுள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது.
இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அப்படின்னா என்ன அர்த்தம்? இவைகள் எல்லாம் இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? எக்ஸாம்பிள்ஸ் இல்லைங்களா. எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸாம்பிள பார்த்து நம்ம திருந்திக்கணும் பாருங்களேன். ரொம்ப நல்லா சிறப்பா வாழ்க்கையில வந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மற்றவங்க செய்யற தவறுதுகள, மற்றவங்க செய்த நல்ல காரியங்களை பார்த்து தான் அவங்க முன்னுக்கு வந்தவங்கள. சில பார்த்து நான் இப்ப பாத்துருக்க சில பேர் எல்லாம் 25 வருஷத்திலேயே அவங்க சாதிச்ச காரியங்கள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப பெருசா சாதிச்சிருப்பாங்க. ஆண்டவருக்குள்ளேயும் சரி உலக பிரகாரமும் சரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, மற்றவங்க உதாரணங்களை பார்த்து தாங்க வாழ்க்கையை திருத்திக்கிறது. சிலர் வந்து அடிபட்டாதான் திருந்துவாங்க, சொல்லி திருந்த மாட்டாங்க, அடிபட்டாதான் திருந்துவாங்க. ஆனா பார்த்து திருந்துருது வேதம் நம்மள ரொம்ப, அதுதான் இவங்கெல்லாம் அவங்களுக்கு உதாரணமாக நடந்திருக்கு. அதை முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு உதாரணங்களாக இருக்கு. அதை நாம் படிக்கும் போது என்ன நடக்கணும் தொடர்ந்து படிங்க.
இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கிடவன்
பாருங்களேன். இதனால நம்ம ஈஸியா விழுந்துட முடியும். மத்தவங்க உதாரணத்தை பார்த்து நம்ம படிக்காதவர்களா இருந்தோம்னா நம்ம விழுந்துதான் போவோம். அவங்கள மாதிரி ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப்ன்ற மாதிரி சரித்திரம் திருப்பி திருப்பி நடந்துகிட்டே போவோம். அங்க நடந்ததுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். நம்மளும் அடிபட்டு உதப்பட்டு இதுனா வாழ்க்கையை வீணாக்கிட்டு அப்படி செய்வோம். அப்படியெல்லாம் ஆகாதபடிக்கு பரிசுத்தாவியானவர் நம்ம மேல பாருங்களேன், தாய் மாதிரி அக்கறை கொண்டு அவர் எழுதி இருக்கிறார். இதெல்லாம் நடந்து போச்சு. அதை பாக்குற நீ, அதை பார்த்து நீ படிக்கணும். அதனால நான் நிற்கிறேன், அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு நம்ம நினைக்க கூடாது. அதை நம்ம பார்த்து நிற்கிறவன் நினைக்க கூடாது. நம்ம பார்த்து அதுல இருந்து படிச்சுக்கணும் இல்லைங்களா. இந்த புக்ல பொறுத்தளவுக்கு 350 வருஷத்தின் ஞானம் இந்த புக்ல இருக்கு பாருங்களா. 350 வருஷத்தில் காலகட்டத்தில் நடந்த மனிதர்களுடைய வாழ்க்கை உதாரணங்கள், திருஷ்டாந்தங்கள் நமக்கு இதுல இருக்கு. நம்ம பார்த்து படிக்கிறதுல ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லைங்களா. அது மாத்திரம் இல்ல, இது நம்மளுக்கு ரொம்ப பெரிய என்கரேஜ்மெண்ட்டும் தரும்னு ரோமர் 15:14 போட்டிருக்கு பாருங்களேன். ரோமர் 15:4
தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவர்களை எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது.
முன்பு எழுதியிருக்கிறவைகள்லாம் நமக்கு போதனையாக, அதனால் நமக்கு என்ன ஏற்படும்? ஆறுதல் ஏற்படும். வேற என்ன போட்டிருக்கு? நம்பிக்கை ஏற்படும் இல்லைங்களா. நம்ம ஃபேத் இன்க்ரீஸ் ஆகும். அதை பார்க்கறதுனால நம்ம ஃபேத் இன்க்ரீஸ் ஆகும். ஆகவே இந்த மாதிரி படிக்கிறது படிக்கும் போது இட்ஸ் எஃபர்ட் வி புட் இல்லைங்களா. எல்லாரும் ஈவினிங் கூட நீங்க போய் சண்டே காலில் வரீங்க, ஈவினிங் வரீங்க, வரும்போது அதோட பலன் நம்ம விதைக்கிறோம். அதோட பலன் நிச்சயமா ரொம்ப பெரிய ஆசீர்வாதமா இருக்கும் நம்மளுக்கு. ஆகவே ஜபத்தோடு நம்ம படிக்கும் போது ஹோலி ஸ்பிரிட் வந்து வேலை செஞ்சார்னா, ஹோலி ஸ்பிரிட் ஒரு புக்கை ஒரு மனுஷனுக்கு கத்துக் கொடுத்தாருனா அது வித்தியாசமான விளைவுகள் ஏற்படும் இல்லைங்களா. அது வெறும் அறிவுக்கு மாத்திரம் இல்லை, நம்ம இதயங்களே மறுரூபப்படுற அளவுக்கு நம்மளுக்கு மாத்தி கொடுக்கும். அவருடைய உதவியை தான் நாடி இருக்கணும். அவர் வேலை செய்யலைன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இல்லைங்களா. பைபிள் நாலேஜை தான் வளர்த்துட்டு போகணும். அவருடைய உதவியை நம்ம நாடி, ஆண்டவரே நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நாடி நம்ம இதை படிக்க வருவோம். இப்ப படிக்கும் போது இது முதலாவது அதிகாரம், முதலாவது அதிகாரத்தை பார்க்கும்போது இதுல 36 வசனங்கள் இருக்கு இல்லைங்களா. இந்த புக்கை படிக்கிறத நம்ம எப்படி படிக்கணும்னு பாத்துக்கணும். 36 வசனங்களும் அங்க இங்க முன்னாடி பின்னாடி அந்த கோத்திரம் இந்த கோத்திரம்னு ஒரு குழப்பமாக ஒரு வேலை இருக்கலாம். அதுக்கு ஒரு கான்டெக்ஸ்டை நம்ம பார்த்துக்குவோம். அதை பார்த்துக்கிட்டு முழு படமும் ஒரு காரியத்தை சொல்லுது, ஒவ்வொரு வசனமும் வேதத்தில் ஒரு காரியம் சொல்லுது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தெர் இஸ் அ பேர்ட்ஸ் ஐ வியூன்னுவாங்க. அப்படின்னா முழு புக்கே நமக்கு ஒரு காரியத்தை சொல்லும். அதான் இந்த தீம் ஆஃப் த புக். ஒவ்வொரு அதிகாரமும் ஒரு காரியத்தை சொல்லும். அது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு வசனமும் ஒரு காரியத்தை சொல்லும். அப்படின்னும் போது நம்ம இந்த முழு அதிகாரமும் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லுது. இந்த முழு புக் என்ன சொல்லுதுன்னு போன வாரம் சில காரியங்களை நான் சொன்னேன். முழு புக்கே என்ன சொல்லுது, யோசுவா புக்ல என்ன பார்த்தோம், 1-12 வரைக்கும் அவங்க இந்த பூமியை சுதந்திரித்தார்கள் இல்ல ஜெயிச்சாங்க. ஜெயிச்ச பிறகு மற்ற அதிகாரங்கள்லாம் என்ன பார்க்கிறோம், அந்த பூமியில கோத்திர கோத்திரமா அவங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார்கள். அந்த கதை அதோடு முடிஞ்சிச்சு இல்லைங்களா. அவங்க எல்லாம் செட்டில் ஆனாங்க. செட்டில் ஆகி யோசுவாவுடைய கடைசி சர்மன், அந்த அவங்க ஜெயிக்கும் போது அந்த கானானுரியுடைய அவங்களுடைய ஆளுகையை முறியடிச்சு, அவங்க தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த தேசத்துல, முறியடிச்சு அவங்க ரொம்ப சொற்பமா மாத்திட்டாங்க. யோசுவா காலத்துல தான் நடந்துச்சு. அந்த பூமியை ரொம்ப பூமியா அவங்க சுதந்திரிச்சுக்கிட்டாங்க. அப்படி இருந்த போதும், அப்படி சுதந்திரிச்சுக்கிட்டு இருந்த போதும் இன்னும் அவங்க சுதந்திரிக்க வேண்டிய பல இடம் அங்க இருக்கு. உங்களுக்கு தெரியுதுங்களா, யோசுவா ஆண்டவர் பார்த்து யோசுவாவை சொன்னார், உனக்கு வயசாயிருச்சு, ஆனா இன்னும் சுதந்திரிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு, இன்னும் முடிஞ்சு போல வேலை. இதுல ஆண்டவருடைய திட்டம் என்னவா இருந்துச்சுன்னா, இந்த பூமியை இருக்கிற தேசத்துக்கு சுதந்திரமா கொடுத்துட்டு அவங்க வளர 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 இன்னும் அவங்க ஜெயம் போர் செய்து கானானியர்கிட்ட இருந்து அவங்க கானானியரிய முழுசா அழிச்சு எல்லா பூமியும் அவங்க பெற்றுக்கொள்ளணும். அதான் ஆண்டவருடைய சித்தமா இருந்துச்சு. ஏன் அப்படி செஞ்சாரு, ஏன் உடனே அவங்களுக்கு எல்லாம் அழிச்சு கொடுக்கலாம்னா, அதுக்கு ஏற்கனவே அந்த பிளான் அவர் விவரிச்சு சொல்லியிருந்தார். ஏன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பூமியை கொடுக்கறேன்னா யாருக்காவது ஞாபகம் இருக்கா? சரி நம்ம பார்ப்போம். யாத்திராம 23:29. ஏன் ஒரேடியா அவங்களுக்கு கொடுக்காம விட்டார் அந்த பூமிய? யோசுவா காலத்திலே எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிருக்கலாம் இல்லையா? 23:29.
தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உங்களுக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படிக்கு நான் அவர்களை ஒரே வருஷத்திற்குள்ளே உன் முன்னின்று துரத்தி விடாமல் நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன்.
பாருங்களா, ஏன்னா அந்த காலத்துல அவங்களுக்கு இருக்கிற பாப்புலேஷனுக்கு ஏற்றபடிதான் அந்த பூமியை கொடுத்திருக்கிறார். இப்போ எல்லா குடி இல்லாம எல்லாரையும் துரத்தி விட்டுட்டு வெறும் பூமி இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அங்க செடிங்க வளரும், மரங்க வளரும், பாம்புங்க வரும், பெரிய தேளுங்க வரும், காட்டு மிருகங்க வரும், அப்படியெல்லாம் அங்க குடி இருக்க முடியாது இல்லைங்களா. அது அது பெருகி பழகி அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா அது ஆபத்தா இருக்கும். எவ்வளவு அன்பான தேவன் உங்களுக்கு தேசத்தை கொடுக்கறது மாத்திரம் உங்களை பாதுகாப்பா நான் வைக்க போறேன். பாதுகாப்பா நீங்க விருத்தி அடைய அடைய நீங்க என்ன பண்ணணும், அந்த கானானியர் கொஞ்ச நாள் இருப்பாங்க, இப்போ தொடர்ந்து கோத்திர கோத்திரமா உங்களுக்கு கொடுத்த பூமியில இன்னும் அதிகப்படுத்திக்க பார்க்கணும். எவ்வளவு நீங்க வளர்வீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அதிகப்படுத்திக்க பார்க்கணும். இப்ப அந்த காட்சி யோசுவால முடிஞ்சிருச்சு. இப்போ 20 ஜட்ஜஸ் ஆரம்பிக்கிறது இல்லைங்களா, நியாயாதிபதிகள் ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குது, இங்க வந்து இந்த முதல் அதிகாரம் வந்து அந்த தேசத்தை அவங்க இன்னும் அதிகமாக தொடர்ந்து சுதந்திரிக்கிற ஒரு சீனை நம்மளுக்கு காமிக்குது இல்லைங்களா. இப்போ வந்து அவங்க ஜனங்க பெருகிட்டாங்க, யோசுவா இறந்து போனார், ஜனங்க பெருகிட்டாங்க. இப்போ அவர்கள் போய் இன்னும் அந்த கானானியர்கிட்ட போர் செய்து இன்னும் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் அப்படின்றத காமிக்குது. இது அதிகாரம் ஆரம்பிக்கிறதே பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்றாங்க, ஆண்டவருடைய கைடன்ஸ்க்காக கேட்கிறாங்க. நீங்க எத்தனை பேர் படிச்சுட்டு வந்தீங்கன்னு தெரியல. 1-2 வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்க திடுதிடுப்பு நாங்க போறோம், போர் செய்யறோம்னு போவாம அவங்க செய்யற அருமையான காரியம், புக் அருமையா ஆரம்பிக்கிறது ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க. யார் முன் செல்ல வேண்டும் படிங்களா. ஒன்னு ரெண்டு,
யோசுவா மறைத்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதன் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன்.
பாருங்களேன், ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க இல்லைங்களா, ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவரே யோசுவா இல்ல இன்ன யார் புறப்படணும் அப்படின்னு ஆண்டவர் கைடன்ஸ் கொடுக்கிறார். யூதா போகணும், யூதா எழும்பி புறப்படணும், புறப்பட்டு நான் உங்களோடு இருந்து கானானியர் உங்கள் கையில விடுவிப்பேன், உங்களுக்கு வெற்றியை கொடுப்பேன் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறார். யூதா என்ன பண்ணாங்க, யூதா கோத்திரம் அதுல பாத்தீங்கன்னா, யூதா கோத்திரம் சிமியோன் கோத்திரத்தோடு, அவங்க சிமியோன் கோத்திரம் யூதா கோத்திரத்துக்கு பக்கத்துல உள்ள இருந்தவங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், யூதா கோத்திரத்துக்குள்ள சிமியோன் கோத்திரம் இருந்துச்சு, அந்த பூமி அவங்க கொடுத்தாங்க. அது கொடுக்கும் போது கடைசி அந்த கடைசி பகுதியில் நம்ம பார்த்த யோசுவால, இப்ப அவங்க வந்து சிமியோன் கிட்ட கேக்குறாங்க, நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. யூதா கோத்திர சிமியோன் கிட்ட கேக்குறாங்க, நாங்க நீங்க போருக்கு போகும்போது நாங்க உங்க ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னா, அங்க ஒரு ஒரு அலையன்ஸ் நடக்குது இல்லைங்களா, ஒரு ஒத்து அவங்க ஒத்து போய் போருக்கு போறாங்க, அதான் நடக்குது. அதுல இருந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒன்னுல இருந்து 21 வசனம் வரைக்கும் யூதா பெற்ற வெற்றியை தான் காமிக்கிறாங்க. யூதா கோத்திரம் சிமியோன் கோத்திரம் சேர்ந்து பேசாக், நெகேவ், அந்த மலை பட்டணம், அந்த கோஸ்டல் ஏரியா, அதை எல்லாத்தையும் அவர்கள் வென்ற ஒரு காட்சியை தான் நமக்கு 21 வசனங்கள் காமிக்குது. யூதா கோத்திரத்தின் வெற்றி அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுக்கலாம். அதோடு முடிஞ்சு அதோடு அதுக்கப்புறம் என்ன பார்க்கிறோம், ஏன் அவங்க வென்றார்கள்ன்றதும் ஒரு வசனம் சொல்லுது. 19 வசனம் படிங்களா, ஏன் அவங்க வென்றாங்க யூதா கோத்திரம்.
கர்த்தர் யூதாவோட கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள்.
கர்த்தர் கூட இருந்ததுனால் பாருங்களேன், அதை வலியுறுத்தது. சோ யூதா கோத்திரம் வெற்றி, இந்த முழு சாப்டருடைய படத்தை உங்களுக்கு காட்டுறேன் இல்லைங்களா, அது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றத பாத்துக்கிட்டு இருக்கோம். 1 22 வரைக்கும் யூதா கோத்திரத்தினுடைய வெற்றி, இப்ப 22 36 வரைக்கும் அடுத்த யூதா கோத்திரத்துக்கு அடுத்ததாக இருக்கிற பெரிய கோத்திரம் எது, யோசேப்புடைய கோத்திரம் இல்லைங்களா. அவங்களுக்கு அந்த மேப் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன், அது ஞாபகம் இருக்கா தெரியல, அந்த மேப்ல பாத்தீங்கன்னா அடுத்தது யோசேப்புடைய கோத்திரம். அந்த கோத்திரம் வந்து அந்த கோத்திரம் இவங்க ரெண்டு பேருக்கு தான் முதல்ல இடம் கிடைச்சிச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். யூதா கோத்திரத்துக்கு குடிச்ச பிறகு எப்ராயீம் மனாசே கோத்திரத்துக்கு இடம் கிடைச்சிச்சு, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியில. அவர்களுடைய வெற்றியை பார்க்கிறோம், அவர்களும் ஒத்துமையா போய் சேர்ந்து பெத்தேலை ஜெயித்தார்கள் அப்படின்னு 22 வரைக்கும் அது அதோடு முடியுது 36 இல்லைங்களா. ஆனா சாரி 36 போட்டிருக்கிற 36 இல்ல 26 வரைக்கும், 22-26 வரைக்கும் முதல்ல யூதான் வெற்றி, அடுத்தது யோசேப்புடைய கோத்திரத்தின் வெற்றி, அவங்க எப்படி பெத்தேலை வென்றார்கள். இப்ப 27 அதிகாரம் முடிவு வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப சேட், ரொம்ப சேட். என்ன சேடு, ஒரு ஆப்போசிட்டா வர மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், யோசுவா வந்து அவர் இருக்கும் போது இந்த கோத்திரங்களை கடிந்து கொண்டார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எதுக்கு கடிந்து கொண்டார், இல்ல அதுக்கு கடிந்து கொள்ளல, இந்த ஆலயத்துல இருக்கும் போது அவங்கள பார்த்து கடிந்து கொண்டார் ரொம்ப ஸ்ட்ராங்கா, கிபியன் கோத்திரங்களை, சில கோத்திரங்களை ஜோஷுவா கடிந்து கொண்டா ரொம்ப பயங்கரமா. சரி நானே சொல்றேன், அவங்க அசதியா இருந்ததுனால், ஞாபகம் இருக்குங்களா, அவங்க இவ்வளவு கர்த்தருடைய சுதந்திரத்தை சுதந்திரிக்கிறதுக்கு எம்மட்டும் நீங்க அசதியா இருப்பீங்க, எம்மட்டும் நீங்க லேசியா இருப்பீங்க அப்படின்னு கடிந்து கொண்டது, உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா. இப்ப வர கோத்திரங்கள் தான், அப்பவே அவர் திட்டினாரு, அவங்க நினைச்சிருப்பாங்க அப்பவே சொன்னாருங்க, எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு அவங்க அப்பவே சொன்னாருங்க அப்படின்ற மாதிரி யோசுவா அவங்களை பிடிச்சி திட்டினாரு. அந்த கோத்திரங்களை தான் அவங்க அசதியா இருந்தார்கள் பாருங்களேன், அவங்க வந்து அவங்களுடைய சுதந்திரத்தை முழுமையா முடிக்காம போனார்கள், சோம்பேறியா இருந்தாங்க. யூதா வென்றாங்க, இவங்க யோசேப்பு எப்ராயீம் எல்லாம் கிடைச்சிச்சு, அவங்க அசதியா இருந்ததுனால் அந்த அசதியினுடைய விளைவுகளை இப்போ அறுக்கிறாங்கன்னு சொல்லலாம், அதான் பாக்குறோம் இல்லைங்களா, அதை அறுக்கிறாங்கன்னு பாக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 27-30 வரைக்கும் பாத்தீங்கன்னா மனாசே கோத்திரம் அரையம் குறையமா சுதந்திரித்ததை பாக்குறோம், அறையும் குறையுமா அந்த தேசத்தை வென்றதா பாக்குறோம். 29 எப்ராயிமும் அறையும் குறையுமா கானானியர் கிட்ட போர் செய்யறத பாக்குறோம். 30 ஜெபுலோம் கோத்திரம் இன்னும் அது ஓகே, அது முடிஞ்சு 31 வசனத்துல பார்த்தோம் இன்னும் மோசம். ஆஷர் கோத்திரம் என்ன நடக்குது, இவங்க அட்லீஸ்ட் அவங்களுக்கு மத்தியில் துரத்தி விடாம போனார்கள், அதனால கானானியர் இருந்துட்டாங்க. ஆஷர் கோத்திரம் பார்த்தோம்னா கானானியர் தான் நிறைய இருக்கிறாங்க, அதுக்கு மத்தியில இவங்க இருக்கிறாங்க. மோசம் போது பாருங்களா, இன்னும் மோசம், இன்னும் மோசம் பார்த்தோம்னா நாப்தலி கோத்திரம் 33 வசனத்துல நாப்தலி கோத்திரம் துரத்தி விடல. 34-36 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கானானியர் தான் கோத்திரத்தை அடுக்கிற மாதிரி ஆயிடுது. இந்த முழு சாப்டருடைய ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா வெற்றி, யூதா கோத்திரத்தின் வெற்றி, யோசேப்பின் கோத்திரத்தின் வெற்றி, கீழே மற்ற கோத்திரங்களுடைய மோசம், இன்னும் மோசம், இன்னும் மோசம், இன்னும் மோசம். அதான் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா. அதை பார்த்து அதை வச்சுக்கிட்டு நீங்க போய் வீட்டில் போய் படிச்சு பாருங்க, தெளிவா தெரியும் ஒவ்வொரு கோத்திரம் எங்க கோட்டை விட்டாங்கன்னு. கீழே 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 டவுன்வர்டா எப்படி போறாங்கன்றது. கடைசியில் டேன் கோத்திரம் பார்த்தோம்னா கானானியர் இவங்களை மிரட்டி அரட்டுற மாதிரி ஆயிடுச்சு. எங்க இடத்துல நீங்க வந்து பாருங்க, உங்களால முடியாது அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. பாருங்களேன், அதான் ரொம்ப ரொம்ப சோககரமான ஒரு நிலைமை. தான் ஒரு கான்ட்ராஸ்ட், இந்த அதிகாரத்திலேயே ஒரு முரண்பாடா இருக்கிறது. ஒன்னுல இருந்து 36 வரைக்கும் வெற்றி, 27 முடிய அதிகாரம் வரைக்கும் தோல்வி தோல்வி தோல்வின்ற மாதிரி வருது. ஒரு கான்ட்ராஸ்ட். இதுல என்ன பாக்குறோம் பாருங்க, இதுலயே ஒரு பெரிய பாடம், நம்ம நம்ம கடமைகளை செய்ய தவறணும்னா, இன்னைக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை நான் தவறணும்னா, இன்னைக்கு நான் சுதந்திரிக்க வேண்டிய கடமைகளை நான் தவறணும்னா, யோசிச்சு பாருங்க, எனக்கு இருக்கக்கூடிய ஸ்லாக்கியங்களை நான் மதிச்சு, எனக்கு இருக்கக்கூடிய ஸ்லாக்கியங்களை நான் ரொம்ப விசேஷமா மதிச்சு, அதை குறித்த அசதியா அக்கறை இல்லாம நான் இருந்து சந்தர்ப்பங்களை நான் இழந்தேன்னா, எதிர்காலத்துல அந்த சந்தர்ப்பங்களை பெருது முடியாம போயிடும், இல்ல ரொம்ப கஷ்டமா போயிடும். இன்னைக்கு நான் செய்ய வேண்டிய என்னுடைய கடமைகள் ஸ்லாக்கியங்களை நான் இழந்தேன்னா, உதாரணத்துக்கு பல காரியங்களை எடுத்து பார்க்கலாம். நம்மளுக்கும் ஆண்டவர் நமக்குள்ள சுதந்திரிக்க வேண்டிய சுதந்திரத்தை எவ்வளவு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துக்குள்ள நம்ம சுதந்திரிக்க வேண்டிய எவ்வளவு காரியங்கள் இருக்கு, அதை எப்படி நம்ம செய்ய முடியும், ஆண்டவர் கொடுத்த சாதனங்களை வச்சுதான் இல்லைங்களா. நம்ம எந்த அளவுக்கு ஜபத்துல வளர்கிறோம், எந்த அளவுக்கு வேதத்தில் வளர்கிறோம் இல்லைங்களா, அதுல தான் நம்ம இந்த சுதந்திரத்துல, அதுல நாம அசதியா இருந்து, அதுல நம்ம எம்மட்டும் அசதியா இருப்போம். நம்ம அதான் பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, எம்மட்டும் பாவத்தை கொள்றதில்ல அசதியா இருந்தோம், ஆனால் அதனோட விளைவுகளை நம்ம அறுக்காம இருக்கவே மாட்டோம், பயங்கரமான விளைவுகளை அதுக்காக அறுப்போம். பாருங்களேன், எவ்வளவு கஷ்டமாயி போயிருது இவங்களுக்கு. மற்றவங்க எல்லாம் நல்லா வளர்றாங்க, ஆனா இவங்க நம்ம அப்படி நம்மளுக்கும் ஆயிடலாம். 5 வருஷம், 6 வருஷம், 7 வருஷம், 10 வருஷம் வளர்ச்சியே இல்லாம போயலாம். இன்னும் அதை குறித்து ஒரு இன்டிஃபரண்ட் ஆட்டிடியூட், அப்படின்னா அக்கறையே இல்லை அதை பத்தி. ஐயோ நம்ம இப்படி வளரணுமே என்ற அக்கறையே இல்லை. ஆண்டவருக்குள்ள வளரணுமே, வேதத்தை படிக்கணுமே, கிறிஸ்துக்குள்ள இன்னும் கிருபையில வளரணுமே என்ற அக்கறையே இல்லாம போனோம்னா பயங்கரமான விளைவுகள், பயங்கரமான விளைவுகள். பாருங்களேன், யூதா எவ்வளவு நல்லா வெற்றி, அங்க யூதா தான் முதல்ல வெற்றி பெற்றுச்சு. யோசேப்பு கோத்திரம் தான் முதல்ல இடம் பிடிச்சாங்க, மத்தவங்களாம் திட்டு வாங்கினாங்க, எம்மட்டும் இருப்பீங்கன்னு. அதனோட கனிகளை இங்க அறுத்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்களேன், லேசியா அந்த காலத்தில், லேசியா கடந்த காலத்தில் இருந்த நம்முடைய சோம்பேறித்தனம், நம்முடைய கடமை தவறுனத்தனம் நம்மளை எதிர்காலத்தில் பயங்கரமா பாதிக்கும், ரொம்ப பயங்கரமா பாதிக்கும். விசேஷமாக ஒருத்தர் அருமையா சொல்லியிருக்கிறார், கடந்த காலத்தில் அறையும் குறையுமா பாவத்துக்கு நம்ம இடம் கொடுத்து, அறையும் குறையுமா பாவத்தை நம்ம கொல்லாமட்டோம்னா, எதிர்கால அது தொடர்ந்து நமக்கு தொந்தரவு தந்து கடைசியில் நம்மளை அடிமைப்படுத்தாம அது விடாது. அந்த ஒரு ஜான் ஓவன் சொன்ன மாதிரி, ஒன்னு நீ பாவத்தை கொல்லணும், இல்ல அது என்ன செய்யும், உன்னை கொண்டுடும். அதான் நடக்கும், அதான் நடக்கிறத பாக்குறோம். இவர்கள் இன்னும் கொஞ்ச நாள் போக போகுது இந்த புக்கு, என்ன அறையும் குறையுமா பாவத்தை கொல்லல, இடம் கொடுத்தாங்க, இடம் கொடுக்கும் போது என்ன ஆச்சு, கடைசியில அவங்களே அடிமையாய் போய் பயங்கரமா கஷ்டப்படுறத பாக்குறோம். அதான் ஒரு பெரிய முக்கியமான பாடம், நம்முடைய கடந்த கால அசதி தனம் எதிர்காலத்துல பயங்கரமா அவங்களை பாதிக்கிறத நம்ம இங்க பாக்குறோம். சரி, நம்ம இப்போ அந்த வசனங்களை பார்ப்போம். இது முழு அதிகாரம் என்ன சொல்லுதுன்றத பார்த்துட்டோம். இப்ப ஒவ்வொரு வசனமாக நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு வசனம் இப்ப பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே நல்ல பாடங்கள் இதுல இருக்கு. எப்படி இந்த யூதா கோத்திரம் வெற்றி பெற்றாங்க, எப்படி வெற்றி வந்துச்சு உங்களுக்கு, அந்த பாடம் 1-3 வசனம் வரைக்கும் பார்க்கலாம். அதுல வந்து எங்க வெற்றி நமக்கு வரணும்னாவே, ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தாதான் வெற்றி வரும் இல்லைங்களா. ஆண்டவர் பிரசன்னம் இல்லாம நம்ம செய்யறதுல எதுலையுமே வெற்றி வராது. எப்படிங்க ஆண்டவருடைய பிரசன்னம் கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்னா, இதுல ரெண்டு காரியங்களை அவங்க செய்யறத பாக்குறோம். ரெண்டு காரியங்கள் என்ன, முதலாவது ஜபத்தோடு ஜபமே ஜெயம் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. ஆண்டவருடைய வழிநடத்தல படிப்படியா நாடுறாங்க அதை பாக்குறோம் இல்லைங்களா. பாருங்களேன் அவங்களுடைய வெற்றி எப்படி வந்துச்சு, யெகோவா போதுமானவர், எந்த சூழ்நிலையிலும் போதுமானவர் அப்படின்னு சொல்லி யெகோவாவுடைய உதவிய அவர்கள் நாடுறாங்க. நம்ம எப்படி ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு கிடைக்கும், அதை நாடும் போதுதான் கிடைக்கும். பாருங்க ஒன்னாவது வசனம் படிங்க,
யோசுவா மறித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்படக்கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன் என்றார்.
பாருங்களேன் இது ஏன் அதை போட்டிருக்கணும், முதல் வசனமே அப்படி ஏன் ஆரம்பிக்கணும். ஏன் யோசேப்பு சொல்லலையா, நீங்க போய் போர் செய்யுங்க வெல்லுங்கன்னு சொல்லலையா, அது ஆண்டவருடைய சித்தம் இல்லையா, நம்ம போய் போர் செய்யணும் இல்லையா அப்படின்னு. அதெல்லாம் ஜபம் இல்லாம போய் திடீர்னு அவங்க போயிருந்திருக்கலாம், அட்டாக் பண்ணிருக்கலாம், அது ஆண்டவருடைய சித்தம் தான், அதுல ஒன்றும் தவறு இல்லை. ஆண்டவரை நாடுறதுனால என்ன காட்டுறாங்க, ஆண்டவர் மேல சார்ந்து இருக்கிறத காட்டுறாங்க இல்லைங்களா. ஒவ்வொரு படியிலையும் ஆண்டவர் உதவி இல்லைன்னா நம்ம செய்ய முடியாதே, ஆண்டவருடைய வழி நடத்தும் தேவையே யார் போகணும்னு கேட்கிறாங்க. கேட்டது மாத்திரம் இல்ல, அது ஆண்டவருடைய நோக்கம் ஆண்டவருடைய பர்பஸா இருக்கிறது மாத்திரம் இல்ல, பாருங்களேன் அது ஆண்டவர் அவங்களுக்கு வழி நடத்தல கொடுக்கிறார், யார் போகணும் இல்லைங்களா. இல்ல மிஞ்சுகிட்டு நான் தான் போவேன் இல்ல, யார் போகணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க. கேட்ட பிறகு ஆண்டவர் அவங்களுக்கு டைரக்ஷனை கொடுக்கிறார், அது மாத்திரம் இல்ல அஷூரன்ஸும் கொடுக்கிறார். அவன் கானானியரை அவன் கையில் ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுக்கிறார். என்ன பண்றாங்க, சரி யூதா கோத்திரம் என்னத்துக்கு போகணும், நம்ம ஒருவேளை யோசேப் கோத்திரம் அனுப்பிச்சு பார்ப்போம், நம்ம என்னத்துக்குன்னு பண்ணாங்களா இல்ல. ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார், யூதா கோத்திரம் அவங்க தான் போனாங்க. கீழ்ப்படிதலை பார்க்கிறோம் இல்லைங்களா, ஆண்டவரை நாடுறது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் என்ன பாக்குறோம். அது நடக்கும் போது பெரிய வெற்றி, பெரிய வெற்றி. இங்க பாத்தீங்கன்னா அவங்க போய் தொடர்ந்து வெல்றது பாத்தீங்கன்னா, பேசாக்குன்ற ஒரு இடத்த வெல்றாங்க, எருசலேம் வெல்றாங்க, ஹெப்ரான வெல்றாங்க, டெபிர வெல்றாங்க, ஜெப்தா, ஹர்மா, அப்புறம் அந்த கோஸ்டல் பிளெயின்ல இருக்கக்கூடிய எல்லா இடத்த வெல்றாங்க. அது காரணம் என்ன, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 19வது வசனத்தில், கர்த்தர் அவர்களோடு இருந்ததுனால். ஆனா இது எப்ப ஏற்பட்டுச்சுன்றதுக்கு ஒரு ஒரு சூழ்நிலை கொடுக்கற மாதிரி தான் இந்த புக் ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குது, யோசுவா மரித்த பின்பு அப்படித்தான் இந்த புக் ஆரம்பிக்கிறத பாக்குறோம். யோசுவா மரித்த பின்பு ஏன் இப்படி ஆரம்பிக்கணும், இம்மட்டும் தங்களை நடத்தினவர் யோசுவா இல்லைங்களா. அது இல்லன்னா இப்ப எவ்வளவு அவங்க திகச்சிருப்பாங்க, யோசிச்சு பாருங்களேன், யார் கைட் பண்றது அவங்கள, யாரு முன்ன கமாண்டரா நிறுத்தம், ஒரு கமாண்டர்னா ஒரு ஆர்மிக்கு என்ன ஆகும், யோசிச்சு பாருங்களேன். தலைவரே இல்ல, லீடர்ஷிப்பே இல்லாத போது ஒரு ஹிஸ்டாரிக்கல் கிரைசிஸ் அவங்களுக்கு, ஒரு பெரிய ஆபத்தான நிலையில இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆபத்தான நிலையில கர்த்தர் அவங்களை எப்படி நடத்துறார் அதெல்லாம் நாங்க பாக்குறோம் இல்லைங்களா. அது ஒரு இந்த புக்குக்கு ஒரு டைட்டில் மாதிரி அது ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த புக் ஆரம்பிச்சது இன்ட்ரெஸ்டிங் பாத்தீங்கன்னா, பல புக்ஸ் வந்து சில ஆண்டவருடைய ரொம்ப வல்லமையான ஊழியக்காரங்களை இறந்ததுல தான் ஆரம்பிக்குது. யோசிச்சு பாருங்களேன், யாத்ராமம் யாருடைய சாவோட ஆரம்பிச்சிச்சு, மோசேன்னு யாரும் சொல்லிடாதீங்க, யாத்ராகமம் யோசேப்புடைய மரணம் இல்லைங்களா. யோசேப் தான் அவர் எகிப்தில் கூட்டு போய் விட்டார். யோசேப்புடைய மரணம், யோசேப்பு மரித்த போது அப்போ ஒரு ஃபாரோ எழும்பினான், அவன் யோசேப்பை அறியாம இருந்தான் அப்படின்னு ஆரம்பிச்சிச்சு. யோசுவா புக் யாருடைய மரணத்தோடு ஆரம்பிச்சிச்சு, மோசேவுடைய மரணத்தோடு இல்லைங்களா. மோசே மரித்த போது என்ன நடந்துச்சு, கர்த்தர் பேசினார், யோசுவாவோடு பேசினார் அப்படின்னு வருது. இன்னொன்னு அதே மாதிரி இந்த புக்கை பார்த்தோம்னா, யோசுவா மரித்த பின்பு. அதனால நமக்கு இதுல படிக்க வேண்டியது, எந்த மனுஷனை பொறுத்தோ யாரை பொறுத்தோ கர்த்தருடைய ராஜ்யம் இல்லை, கர்த்தர் போதுமானவர். மனுஷருங்க வந்து போகலாம், பெரிய வல்லமையான ஊழியக்காரங்களை அவர் பயன்படுத்தலாம். ஆனா அந்த ஊழியக்காரங்களை போன உடனே சில பேர் சபையில என்ன பண்றாங்கன்னா, ஒரு மனுஷனை நம்பித்தான் அந்த சபை ஓடுது. அந்த மனுஷன் போன பிறகு அந்த விசுவாசிகளும் அவ்வளவுதான், அந்த சபையும் அவ்வளவுதான். அப்படி ஒருபோதும் நம்ம இருந்துட கூடாது. கர்த்தர் ஒரு மனுஷனை எடுத்து பயன்படுத்தினா அந்த மனுஷன் போன பிறகு கர்த்தர் அந்த மக்களை நடத்த முடியும். அதான் நம்ம இங்க பாக்குறோம், அவர் நடத்த வல்லவரா இருக்கிறார். யோசுவா புக்குக்கும் ஜட்ஜஸ் புக்குக்கும் ஆரம்பிச்சது ஒரே மாதிரி தான் ஆரம்பிச்சிச்சு. யோசுவா புக்ல பார்த்தோம்னா மோசே மரித்த பின்பு கர்த்தர் யோசுவாவோடு பேசி சொன்னார் அப்படின்னு வருது. இந்த புக்கு யோசுவா மரித்த பின்பு கர்த்தர் யூதா ஜனங்க கேட்டாங்க, கர்த்தர் பதில் கொடுத்து அவங்களை நடத்தினார். அதுக்கும் இதுக்கும் ஒன்னும் வித்தியாசம் இல்ல, கர்த்தர் ஒரே கர்த்தர் தான். பிரச்சனை எங்க, அந்த மக்கள் கிட்ட தான் பிரச்சனை. அந்த மக்கள் எப்படி நடந்துகிட்டாங்க, அந்த மக்கள் எப்படி அங்க விசுவாசத்தோடு கீழ்படிஞ்சாங்க, அதனால தலைச்சாங்க, வளர்ந்தாங்க, சிறந்தாங்க. இங்க அவிசுவாசத்தோடு கீழ்படியாம போனாங்க, அதனால தான் கீழே கீழே போனாங்க. பாருங்க, கர்த்தர் ஒருத்தரே தான், அந்த தலைவன் இல்ல, அது இல்ல நம்ம சொல்ல முடியாது. அது ரொம்ப முக்கியமா பாத்துக்கணும். பாருங்களேன், அவர் கர்த்தர் போதுமானவர், அதை நம்ம பாக்குறோம். சரி, இங்க பாக்குறோம் இன்னொரு ஒரு காரியத்தையும் இந்த வசனத்துல பார்த்து படிக்கிறோம். முதலாவது வெற்றிக்கு வரக்கூடிய ஜன, நம்ம வெற்றியா வாழணும், ஒரு கிறிஸ்தவர்களா ஒரு சபையாக நம்ம வெற்றியா வாழணும், முதலாவது ஜபமே ஜெயம் அப்படின்னு பாட்டுல வர மாதிரி ஒவ்வொரு படியிலையும் ஆண்டவரை நாடுகிறவர்களா இருக்கணும். இன்னைக்கு காலையில கூட பார்த்தோம், ஒரு கிறிஸ்டியன் லைஃப்னா ஒரு பாம் இருதயத்துல கட்டின்னு வாழ்ற ஒரு வாழ்க்கை. ஏன்னா ஆண்டவருடைய கற்பனைக்கு முன்பதாக எந்த நேரத்திலையும் நான் ஒரு கொலை செஞ்சிடலாம் இருதயத்துல, எந்த நேரத்திலையும் ஒரு விபச்சாரம் செஞ்சிடலாம் இருதய இச்சையினால அப்படின்னு அந்த நீதிக்கு முன்பதாக பரிசுத்தாவிக்கு முன்பதாக நான் வாழ்ந்தேன். ஏன்னா என் இருதயத்தில் நான் பாவ அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் என் ஜபத்தை நீ கேட்க மாட்டீர். நம்ம வெளியில செய்யறதில்ல பாவம், நம்ம காலில் பார்த்த மாதிரி நம்ம இருதயத்தை தீமையான ஆலோசனைக்கு நம்ம இருதயம் சம்மதிச்சுன்னா அதுதான் பாவம். அப்படி ஒரு பாம்பை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர் கிருபையெல்லாம் நான் வாழ முடியாதுன்னு நினைக்கிறவன் என்னங்க செய்வான். இப்படி சீர்கெட்ட இருதயத்தை மாத்தக்கூடிய ஒரு ஆண்டவர் மட்டும்தான் உணர்றவன் என்ன செய்வான், அவன் எப்பவும் ஆண்டவரை நாடுகிறவனா இருப்பான், ஜெபிக்கிறவனா இருப்பான். ஒவ்வொரு படியிலையும் நான் துணிஞ்சு செய்ய முடியும், ஆங்காரத்துல செய்ய முடியும், இதுல செஞ்சிட முடியும், ஆண்டவர் சொல்றாரா, ஆண்டவர் வழிநடத்துல இருக்கா என்ன நம்ப மாட்டான் தன்னை. நீதிமொழிகளை தான் சொல்லுது, டு நாட் ட்ரஸ்ட் இன் யுவர் செல்ஃப், உன்னை நீயே ஞானியாக எண்ணாத, இல்லைங்களா, உன் பார்வையில உன்னை ஞானியாக பார்க்காத, கர்த்தர் மேல் நம்பிக்கையவை, அப்போ உன் காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். அதாங்க வெற்றி. வாழ்க்கையிலையும் அதை நம்ம கத்துக்கணும், எது செஞ்சாலும் ஆண்டவரே உன்ட்டு கைடன்ஸ் இருக்கணும், உன் வழிநடத்தல் இருக்கணும், அப்பதாங்க நமக்கு வரும். அடுத்ததாக பாக்குறோம் வரீங்களேன், யெகோவாவுடைய பிரசன்னம். 19வது வசனத்துல என்ன போட்டிருக்கு, தேவ ஜனங்கள் மத்தியில யெகோவாவுடைய பிரசன்னம் எப்படி இருக்கு, 19:19,
கர்த்தர் யூதாவோட கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள்.
கர்த்தர் யூதாவோடு கூட இருந்ததினால், அது நமக்கும் நம்மளும் யோசிச்சு பாருங்களேன், கர்த்தர் நம்மளோடு இருந்ததினால் நம்ம என்னென்னலாம் செய்ய முடியும். முதலாவது ஜபம் தான் கர்த்தர் நம்ம கூட இருக்க வைக்குது, அவரை நாடி அவர்களோடு சார்ந்து இருக்கும்போது. ரெண்டாவது பாருங்களேன், இவங்களுக்கு வெற்றி வந்தது காரணம், தேவ ஜனங்களா அவங்க செயல்பட விரும்பினது தனியா செயல்பட விரும்பல. யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஐக்கியத்தோடு தான் செயல்பட விரும்பினாங்க. அது 3வது வசனத்துல பாக்குறோம் படிங்க,
அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி, நாம் கானானியரோட யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு விதத்தில் என்னோட கூட எழுந்துவா.
பாருங்களேன், இது ரொம்ப முக்கியம். எப்பெல்லாம் நம்முடைய ஐக்கியத்தை நம்ம காத்துக்கிறதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறோமோ, எப்ப தேவ ஜனங்கள் ஒரு ஐக்கியத்தோடு செயல்படுறாங்களோ அப்பெல்லாம் ஆண்டவர் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார். அதை நம்ம பார்த்துக்கணும். பாருங்களேன், இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட், கடவுளுடைய ராஜ்யத்தில் ரொம்ப முக்கியமான பிரின்சிபல் இது, ரொம்ப முக்கியமான பிரின்சிபல். இவங்களுக்கு வந்து இன்னமே பார்க்கும்போது இது இருக்காது, இன்னமே அவங்களுக்கு வந்து ஆண்டவர்கிட்ட உடன்படிக்கையில உண்மையா இருக்க மாட்டாங்க, உண்மை இல்லாத போது தோல்வி தோல்வி வர்றதுல ஒரு இன்னொரு பெரிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிஞ்சு பிரிஞ்சு போவாங்க. அதனால தான் அவன் அவன் பார்வைக்கு செய்தது நல்லமான்னு சொன்னது செஞ்சுட்டு இருப்பாங்க, ஒத்துமையா இருக்காது, அதனாலேயே கெட்டு அவங்க அழிஞ்சு போறாங்கன்னு அப்படி பாக்குறோம். ஆகவே யோசுவா புக்கு ஆரம்பிக்கும் போதே, இந்த ஜட்ஜஸ் ஆரம்பிக்கும் போதே அது நமக்கு வலியுறுத்தப்படுது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், யோசுவா புக்கு ஆரம்பிக்கும் போதே அது வலியுறுத்தப்பட்டுச்சு. எப்படி ஞாபகம் இருக்குங்களா, உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், நானே சொல்றேன். அந்த 9.5 கோத்திரம் உள்ள இருக்குது, இன்னும் 3.5 கோத்திரம் வெளியே இருக்கு, 2.5 கோத்திரம் இல்லைங்களா, 10.5 கோத்திரம் உள்ள, அவங்க போய் போர் செஞ்சிருக்கலாம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அவங்களையும் கூட்டு போறாங்க, கேடைட்ஸ், ரூபனைட்ஸ், அந்த மனாசேவுடைய பாதி கோத்திரம், அவர்களும் போருக்கு வந்தாதான். ஏன் அவர்களை ஏன் ஆண்டவர் இவங்களை வச்சு மிலிட்டரி இது வெற்றி கொடுக்க முடியாதா, இல்ல அவங்களையும் கூட்டு போறாரு. ஏன் தேவ ஜனங்கள் எப்பொழுதோ ஒன்றாக செயல்படுறதுதான் அவங்களுக்கு வெற்றியே இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும், ரொம்ப புரிஞ்சுக்கணும். நம்ம ஒன்றாக செயல்படுறதுலயே தான் நமக்கு வெற்றி வெற்றி வர முடியும். அதை யோசுவா புக்லயும் அங்க வலியுறுத்தப்படுது, இங்கேயும் பார்க்கிறோம் இல்லைங்களா. அதே தான் நம்ம இது மாத்திரம் இல்லை, இதுல மாத்திரம் இல்லாம இன்னும் தொடர்ந்து படிக்கும் போதும் யோசேப்பு கோத்திரம் வெற்றி பெற்றாங்கன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. அவங்களும் வெற்றி பெற்றாங்கன்னு அவங்களும் பாத்தீங்கன்னா எப்ராயும் மனாசா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பண்ணும்போது தான். மற்ற கோத்திரங்கள்லாம் தனித்தனியா செயல்பட்டதுனால தோல்வி அடைஞ்சாங்கன்னு பாக்குறோம். அதுல ரொம்ப முக்கியமா அதாங்க வலியுறுத்துறதை பாக்குறோம். அவங்க தேவனை தேடவும் இல்ல ஒத்துமையும் இல்லாத போது அவங்க தோல்வி அடைஞ்சாங்கன்னு பாக்குறோம். இது எழுதுறவரு ரொம்ப முக்கியமா இந்த முழு புக்கிலையும் ரெண்டு காரியத்தை வலியுறுத்த போறாரு. அது ஒன்னு ரெண்டு மூணு வசனத்திலே வலியுறுத்திட்டார். மூணு வசனத்துல என்ன, முதலாவது நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய உறவு தாம்பா விஷயம் இருக்குது. அந்த ஜப வாழ்க்கையில ரகசிய ஜப வாழ்க்கையில் நீ ஒழுங்கா இருக்கணும். ரெண்டாவது சபையாக வெற்றி வரணும்னா நம்ம எல்லோருக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒத்துமை யூனிட்டி, அது அன்பினால் கட்டப்பட்ட ஒத்துமை. புதிய ஏற்பாடுல எவ்வளவு சொல்லப்படுது ஆண்டவர் எப்படி சொன்னாரு, நம்ம செய்யற சபை எப்படி, ஒரு சபை வெற்றி பெறுகிற சபை எப்படி இருக்கும். ஆண்டவர் கொடுக்கிற டெபினேஷன் என்ன தெரியுமா, இந்த பூமியிலே இருவரோ மூவரோ என் நாமத்தில் ஒரு காரியத்தை ஒப்புத்து கொண்டு இல்லைங்களா, அதான் யூனிட்டியை குறிக்குது. ஒப்புத்து கொண்டு ஜபம் செய்யும் போது அவர்கள் என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன். இதுலதான் சிம்பிள் தான், இதை நம்ம அடிக்கடி படிச்சிருக்கிறோம். அப்படித்தான் நம்ம வெற்றி பெற முடியும். அது எவ்வளவு நல்லா இங்க வலியுறுத்துறத பாக்குறோம் இல்லைங்களா. கடைசியில் அங்கதாங்க போகுது, முதல் கற்பனை ரெண்டாவது கற்பனை. உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு நேசிக்கணும், ரெண்டாவது உன் பிறனை நீ நேசிக்கணும். சகோதரர்களுக்கு ஹெல்ப் வேணும், அவங்களுக்கு ஹெல்ப் வேணும்னும் போது அவங்களுடைய ஹெல்ப்பை நாடுறதும் அவங்களுக்கு ஹெல்ப் செய்யறதும் அப்படி அவர்கள் செயல்படும் போது கடவுள் அவங்களுக்கு மத்தியில் இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஒரு சர்ச் ஆகும், நம்மளும் அதை புரிஞ்சுக்கணும். இது என்னங்க சொல்ற கதையே இல்லை. நம்ம சர்ச்சா வளரணும், செழிப்படையணும், நம்ம ஜபங்கள் கேட்கப்படணும், எல்லாமே ரெண்டு விஷயத்துல தான் இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தரும் கடவுளை நாடுற ஜப வாழ்க்கையில் இருக்கிறவர்கள், ரெண்டாவது சப ஒத்துமைய உறவுகளை காத்துக்க முயலுகிறவர்கள். ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. நம்ம இந்த மத்தையிலையும் படிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. நீ காணிக்கையை எடுத்துட்டு வரும்போது சகோதரனுக்கு ஒரு குறை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா அங்கேயே வச்சுட்டு போய் அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, அதெல்லாம் ஒன்னும் முன்னேற மாட்டீங்க. அதே தான் இங்கேயும் வலியுறுத்தப்படுறோம். அது வெறும் காஸ்பல்ஸ்ல மாத்திரம் இல்ல, நிருபங்களையும் வலியுறுத்தப்படுது. ரிலேஷன்ஷிப்ஸ் காண்டி நம்ம குலைச்சுக்கிட்டோம்னா, ரிலேஷன்ஷிப்ஸ் காண்டி சரியா இல்லைன்னா நம்ம வளரவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அதான் சீரியஸா அவர் எடுத்து சொல்றார், சீரியஸா எடுத்து சொல்றார். அந்த ஒரு கடன் கொடுக்கிற உதாரணத்தையும் அவர் எடுத்து சொல்றார். கடவுளுடைய பவர், கடவுளுடைய ஆசிர்வாதம், பிளஸ்ஸிங் வந்து சபையினுடைய ஒத்துமையில தான் நம்ம பார்க்க முடியும், ஒத்துமையில தான் பார்க்க முடியும். சரி, நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இது ஒன்னுல இருந்து மூணு வரைக்கும் ரெண்டு கொள்கைகள் அருமையா பாக்குறோம். இதுதான் திருப்பி 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 வரும். அவர்கள் தேவனோடு உடன்படிக்கையில் உண்மை இல்லாமல் போனார்கள். ஒருத்தரோடு அவங்களுடைய உறவு கெட்டு போய்கிட்டே இருக்கிறத பிரிஞ்சு 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 போறத பார்க்க போறோம். அதனால தான் அவங்க அழியறதையும் பார்க்க போறோம். பார்ப்போம் நம்ம தொடர்ந்து. சரி, நாலாவது வசனம் படிங்க. நாலுல இருந்து ஏழு வரைக்கும் படிக்கலாம்.
யூதா எழுந்து போன போது கர்த்தர் கானானியரையும் பெரிசியரையும் அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவர்கள் பேசைக்கிலே 10,000 பேரை வெட்டினார்கள். பேசைக்கிலே அதோனி பேசைக்கை கண்டு அவனோடு யுத்தம் பண்ணி கானானியரை பெரிசியரையும் வெட்டினார்கள். அதோனி பேச ஓடி போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கை கால்களின் பெருவிரல்களை தரித்து போட்டார்கள். அப்பொழுது அதோனி பேச 70 ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேடையின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள். நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றான்.
அவனை இன்டர்வியூ பண்ணோம்னா ஆண்டவருடைய பராமரிப்பின் பாடத்தை, ரொம்ப அருமையான பாடத்தை அவன் நமக்கு கத்துக் கொடுக்கிறான் பாருங்களேன். நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு பாடம், ரொம்ப முக்கியமா கத்துக்க வேண்டிய ஒரு பாடம். அந்த பார்வை அவனுக்கு ரொம்ப கஷ்டத்துல தான் அவன் கத்துக்கிட்டான், அடிபட்டு கத்துக்கிட்டான்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அடிபட்டு தான் அவன் கத்துக்கிட்டான். அவன் அடிபட்டு கத்துக்கிட்டதை நம்ம அடிபடாம கத்துக்கலாம். அதுக்கு தான் அவருடைய கதை நமக்கு எழுதியிருக்கு, திருஷ்டாந்தங்கள் எழுதியிருக்கு. என்ன அடோனி பெசெக்ன்றத, அடோனினா தமிழ்ல அடோனி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா இருக்காது, அது ஒரு எபிரேயர் வார்த்தை இல்ல. அடோனாய் அப்படின்னா லார்டுன்னு அர்த்தம் இல்லைங்களா, அடோனி அப்படின்ற லார்டுன்னு அர்த்தம். பேசக் அப்படின்னா அந்த ஊருக்கு பேரு பேசக், அந்த ஊருக்கே லார்டுன்னு தனக்கு பேரை வச்சுக்கிட்டான் இல்லைங்களா. அடோனி பெசக்னா பேசக் கர்த்தர், பேசக் லார்ட் நான் அப்படின்னு ஒரு ராஜா. என்ன மாதிரி ராஜானா, இவர் வந்து 70 ராஜாக்களை ஜெயித்து அவர்களை போர் செய்து ஜெயித்து அவங்க நாணத்தை சின்னா பின்னும் ஆக்கி என்ன பண்ணாராம், அவர்களுடைய கை கால் எல்லா விரலுங்க இல்ல தம் இல்லைங்களா, பெரு விரல்கள்னா நமக்கு கையில இருக்கிற பெருள் விரல் தம்மு தான், அந்த ரெண்டு தம்ம வெட்டிட்டாமா, வெட்டிட்டு காலில் இருக்கக்கூடிய அந்த பெரிய விரல் இல்லைங்களா, இந்த டோ பிக் டோ அதை வெட்டிட்டாங்க. அதை வெட்டினா என்ன ஆகும் இல்ல தெரியாதுங்க, அதை வெட்டி பார்த்தா தான் தெரியும் அப்படின்னுங்களா. அதை வெட்டினா ஒண்ணுமே நம்மளால செய்ய முடியாது தெரியுமா, ஒண்ணுமே வி கான்ட் டூ, ஒண்ணுமே சரியா பிடிக்க முடியாது. ஒரு கத்தியை எடுத்து பிடிக்க முடியாது, சரியா கத்தி எடுத்து கூட நம்மளால குத்த முடியாது. இந்த தம்மோ அந்த டோஸும் தான் எல்லாமே, எடுத்து சாப்பாடு கூட நம்மளால எடுத்து சாப்பிட முடியாது. உங்களுக்கு இது இல்லைன்னா தம்பு இல்லைன்னு தெரியுங்களா, சாப்பாடு கூட ஒழுங்கா எடுத்து சாப்பிட முடியாது. ரொம்ப ஒரு அற்பமான நிலைமை, உங்களால ஓட முடியாது, உங்களால வேகமா நடக்க முடியாது அப்படின்னு ஒரு ஒரு மொடமான மாதிரி பயங்கரமான ஒரு நிலைமை. எவ்வளவு பேருக்கு அப்படி செஞ்சானா, 70 ராஜா செஞ்சு விட்டானா, உடல என்ன பண்ணிருக்கான், அவங்களுக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டான். கொடுக்காம அவங்க டெய்லி அவங்க சாப்பிடுற டேபிளுக்கு இல்ல, அவங்க 70 பேர் இருப்பாங்க, எவ்வளவு பெரிய டேபிள் இருக்கு யோசிச்சு பாருங்க. அந்த டேபிள்ல இவங்க உட்காந்து சாப்பிடுவாங்க, அவங்க எல்லாம் சைட்ல உட்காந்து இருப்பாங்க. இவன் அவன் சாப்பிட்டு தீக்கி கீழே போடுற எலும்பு, தூக்கி கீழே போடுற ஏதாவது எச்ச பண்ணி போடுற காரியங்களை அவங்க பொறுக்கி சாப்பிடணும். 70 ராஜாக்களை அவன் ட்ரீட் பண்ண விதம் பாருங்களேன், எவ்வளவு ஒரு கிராண்ட் மனுஷனை பத்தி வேதம் போட்டிருக்கு. இப்படி பண்ணிருக்கிறான், என்ன கொடுமையான ஒரு ராஜா. யோசிச்சு பாருங்க, அந்த ராஜாக்களுக்கே அவன் அப்படி செஞ்சிருந்தானா, அந்த ஊர் மக்கள் அவன் என்ன செஞ்சிருப்பான் இல்லைங்களா, அந்த ஊர்ல மத்தவங்களை என்ன செஞ்சிருப்பான் அந்த ராஜாக்களை. அதனாலதான் அவன் என்ன இப்படி செஞ்சிருக்கும் போது ஒருத்தர் இல்ல ரெண்டு இல்ல 70 ராஜாக்கள், 70 ராஜாக்களை அப்படி பண்ணி சரி அந்த மாதிரி கொடுமைய கொடுத்துட்டு அது ஊரெல்லாம் அது அந்த ராஜாக்களை. இவர் என்ன யூதா வந்து 4 வசனத்துல பாக்குறோம், அவரை போய் தாக்குனாங்கன்னு பாக்குறோம். தாக்கும் போது அவங்கள கர்த்தர் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தார், வெற்றியை கொடுத்துட்டு பேசாக்கில 10,000 மக்களை அவர்கள் அளித்தார்கள், பேசாக்கில 10,000 மக்களை வென்றார்கள் பார்க்கிறோம். அப்படி ஒரு கொடுமையான இதுக்கு, அதோடு முடியாம அங்க பேசாக்கில அடோனி பெசக்க நம்ம பாக்குறாங்க, பார்த்துட்டு அவங்க கூட போர் செய்யறாங்க. போர் செஞ்சவன என்ன நடக்குது,
அவனோட யுத்தம் பண்ணி கானானியரை பெரிசியரையும் வெட்டினார்கள். அதோடு ஓடி போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கை கால்களின் பெருவிரல்களை தரித்துக் கொண்டான்.
பாருங்களேன், அவன் ஓடுறான், ஆண்டவர் கர்த்தர் கூட இருந்தா எந்த அடோனி பெசக்கும் நம்ம கிட்ட நிக்க முடியாது. பாருங்களேன், இவ்வளவு கொடுமையான மனுஷனா இருந்தாலும் நிக்க முடியாது, ஓடுறான் அவன். அவனை ஓடி துரத்தி இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, அவனுடைய பெருவிரல்களையும் காலையும் வெட்டி போட்டிருக்கிறாங்க. வெட்டி போட்டு அவனை எரிசில கூட்டு வரலாம் கூட்டு வரலாம்னு வந்திருக்கிறாங்க. வரும்போது அவனுக்கு செப்டிக் ஆச்சோ இதாச்சோ அது வளர்ந்து இதாச்சு, அங்கேயே பாவம் செத்து போயிட்டார், செத்து போயிட்டார். பாருங்களேன், இது இப்படி ஒரு ராஜாவை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா, ஏங்க 70 ராஜாக்கள் அவன் அப்படி பண்ணணும், யோசிச்சு பாருங்களேன். 70 ராஜாக்கள் என்ன என்னவா இருக்கும், என்னவா இருக்கும்னா வேற ஒன்னும் காரணம் இருக்க முடியாது, பெருமை, மனுஷனுடைய அகந்த பதவி வெறி இல்லைங்களா, பதவி வெறி, பெருமை, அந்த கொடுமை. பாருங்களேன் எந்த அளவுக்கு கொடுமை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ராஜாக்கள் தோத்ததே அவங்களுக்கு பெரிய அவமானம் இல்லைங்களா, தோத்து போய் எல்லாம் இழந்து ராஜாவா வாழ்ந்தவங்க, பேர்பட்ட ராஜாங்க, தன்னுடைய தேசங்களுக்கு ராஜாவா வாழ்ந்தவங்கள பிடிச்சி அவங்கள பிடிச்சி தன்னுடைய டேபிள் கீழே நாயங்க சாப்பிடுற மாதிரி பண்ண வச்சு எவ்வளவு கொடுமை. ஒரு மனசாட்சி இருக்கிற மனுஷனுக்குள்ள இவ்வளவு ஒரு கொடுமையான இருதயம் இருக்க முடியுமானா, இருக்கிறத நம்ம பார்க்கறோம் எவ்வளவு பயங்கரத்தை பாக்குறோம். ஒருவேளை ஒரு ராஜாக்கு அப்படி செஞ்சானா நம்ம சொல்லலாம், ஒருவேளை ரொம்ப கோவக்கார பரம்பரை பலி. சில பேர் அப்படி செஞ்சிருக்காங்க, ஒருத்தருக்கு செஞ்சிருக்கிறாங்க. இவன் போய் 70 பேருக்கும் அப்படி செய்யணும்னா என்னதான் சொல்றது இவனுக்கு? பாருங்க எவ்வளவு கொடுமை. 70 பேருக்கும் போய் செஞ்சு எவ்வளவு காட்டு மிராண்டித்தனமாக. ஒருவேளை தன்னோடு நல்லா இருக்கிற ராஜாக்களும் செஞ்சிருக்கலாம், நண்ப ராஜாக்களுக்கும் செஞ்சிருக்கலாம். 70 பேர் எல்லாம் ஏன் நாடெல்லாம் ஊரெல்லாம் கேள்விப்படணும்? அடோனி பெசக்கு சாப்பிடும் போது எப்பேற்பட்ட ராஜாக்களை அடக்கி உடக்கி நாயங்க மாதிரி தன் டேபிள் கீழே வச்சிருக்கிறான். ஒரு ராஜா இல்ல, ரெண்டு ராஜா இல்ல, 70 ராஜாக்கள். என்னை பத்தி நாடெல்லாம் என்ன பேச வேண்டும் அப்படின்னு கொடியேறி பறந்த மனுஷன் இல்லைங்களா, கொடி கட்டி பறந்த ராஜான்னு. அவன் பேரை கேட்டாவே, அடோனி பெசக்குன்னு கேட்டாவே, அப்பா அவன்கிட்ட செத்து போயிடலாம் இல்லைங்களா. அவங்கிட்ட ஒண்டி போர் செய்து தோத்து அவன் கையில மாட்டிக்கிட்டோம், இதுதான் நிலைமை அப்படின்னு யாருன்னு துணிவாங்க. பாருங்க அந்த மாதிரிதான் அந்த கொடுமை இருந்திருக்கு. அந்த மாதிரி கொடுமை அவன் பண்ணி எவ்வளோ ஒரு, ஆனா என்ன ஆச்சு, கர்த்தருடைய பராமரிப்பு அவனுக்கு என்ன செஞ்சிருக்கு பாருங்களேன். எவ்வளோ உயர்வா இருந்த அவனுக்கு எவ்வளோ பயங்கரமான நிலைமை வந்துருச்சு. அதான் பாக்குற ஒரு பாடம். எவ்வளவுதான் உயர்வுல பெருமையில எவ்வளோ உயர்வுல இருந்தாலும் அதெல்லாம் நிலைக்கிற ஒரு காரியமே இல்லை, நிலைக்கிற ஒரு காரியமே இல்லை. யோசிச்சு பாருங்க, இது ஒருவேளை அடோனிஸ் பெசக் தான் அப்படி அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். நான் நினைக்கிறேன் நம்ம இதயத்தை பத்தி நம்ம படிச்சுட்டு வரோம் இல்லைங்களா, நம்ம இதயத்தின் குலகார தன்மையை பத்தி படிச்சுட்டு வரோம். நம்மளுடைய ஆதாமுடைய பிள்ளையில வந்தவன் தான் அவனும் இல்லைங்களா. நான் அவனுக்கு இருந்த இதயம் தான் நமக்கும் இருக்கு. அவன் இதயத்தின் கொடுமை முதிர்ந்து போச்சு, நம்ம அதுக்கு முதிர்ந்து போகாம பராமரிப்போ தேவ பொதுவான கிருபையோ முதிராம வச்சிருக்க அவ்வளவுதான். அதே இதயமுடையவர்கள் தான் நம்மளும். அவனும் வித்தியாசமான வேற ஒரு பேய்க்கு பிறந்து வந்துடல, நம்ம பார்க்க தான் அவனும் பிறந்து வந்திருக்கிறான் இல்லைங்களா. அதை நம்ம பார்க்கறோம், அவனுடைய கொடுமையை நம்ம பார்க்கறோம். அந்த கொடுமைய சில நம்ம பசங்கிட்டையும் பாக்குறோம். நான் சில பசங்களை பார்த்துருப்பேன், மத்த பலவீனமா இருக்கிற பசங்களை வச்சு எவ்வளவு டார்ச்சர் பண்ண முடியுமோ டார்ச்சர் பண்ணி இவங்க அதுல இருந்து சந்தோஷம் பாக்குறது, தங்களை பெரியவங்கன்னு காமிச்சுக்கிறது இல்லைங்களா. சில பசங்களிலேயே அந்த குணம் இருக்கு, சின்ன வயசுலயே அந்த குணம் இருக்கு, மத்தவங்களை டார்ச்சர் பண்ணி அதுல சந்தோஷப்படுற குணம் இல்லைங்களா. சின்ன வயசுலயே அது பண்ற இது வந்து நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கலாம், அதை நம்ம ரொம்ப கண்டிக்கணும். அப்படி மத்தவங்க பலவீனமா இருக்கிறவங்கள, மத்தவங்க ஏழைங்களை பார்த்து கேலி பண்றது, பணம் உதவி இல்ல அவங்கள பார்த்துட்டு நம்மள பெருசா காமிச்சுக்கிறது சின்ன வயசுல இருந்தே வளர்றது, பார்த்து கண்டிக்கணும், அதை சரி பண்ணணும். சரி, இத பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்க ஏன் அவர்களுக்கு இப்படி செஞ்சாங்க, அவன் தான் கொடுமக்கார, இவங்க ஏன் அப்படி பண்ணி விட்டாங்க அவனுக்குன்னா, ஒருவேளை அவங்க நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணணும்னு பண்ணியிருக்கலாம். ஏன்னா லேவிய ராமத்துல எல்லாம் போட்டிருக்கு, 24:19 என்ன போட்டிருக்கு, பல்லுக்கு பல்லு இல்லைங்களா. இந்த பழிக்கு பழி அதை செய்யணும், கர்த்தருடைய நீதியா அவங்க செய்யணும்னு. ஏன்னா கர்த்தருடைய நியாய தீர்ப்பா அவங்க போறாங்க, அவங்களை ஜட்ஜ் பண்ண போற, இவன் பண்ண அநியாயத்துக்கெல்லாம் ஒரு ஜட்ஜ்மெண்டா போறாங்க. அதை பண்ணும் போது கர்த்தருடைய நியாய தீர்ப்பின்படி அவனுக்கு தண்டனை கொடுக்கலாம்னு அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனா இதுல பெரிய அதிசயம், பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இப்படி பண்ணா என்ன பண்ணுவாங்க பொதுவா ராஜாக்கள், ஏன்னா யார் தெரியுமா எத்தனை ராஜாக்கள் என் கீழே இருந்தாங்க தெரியுமா, நான் என்ன பண்ண, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அதை பண்ண எனக்கு அதை தெரியும் இதை தெரியும், எவ்வளவு அகங்காரமோ எனக்கு போய் எப்படி கொடுமை பண்ணிட்டீங்களே, அத்தனை பேர் நான் இது பண்ணிருக்கிறேன். ஆனா இந்த மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா கிரேஸ் ஆஃப் காட், இந்த உபத்திரவம் வந்து தன்னுடைய பாவத்தை தனக்கு ஞாபகப்படுத்தி கடவுளுடைய பராமரிப்பு பழிவாங்கிற பராமரிப்புன்ற சத்தியம் இந்த மனுஷன் வாயிலிருந்து வெளியே வருது. என்ன ஒரு அறிக்கை, என்ன ஒரு அறிக்கை, யார் வாயிலிருந்து கொண்டு வர்றாரதான் தேவன் மகிமைப்படுத்துது. எப்பேற்பட்ட கொடுமைக்காரன், யாரையும் மதிக்காம எப்படிப்பட்டு வாழ்ந்தவன், ஆனா அவன் வாயிலிருந்து கொண்டு வருகிறார் கர்த்தர் பழிவாங்கிற தேவன். அவருடைய பராமரிப்பு ஒவ்வொரு மனுஷன் செஞ்ச காரியங்களுக்கும் பழிவாங்காம விடவே விடாது, அதை அவன் வாயிலிருந்து வருது. பாருங்க 7 வசனத்துல என்ன சொல்றான்,
நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றான்.
நான் எப்படி செய்தேனோ எனக்கும் தேவன் அப்படியே செய்து சரி கட்டினார் அப்படின்ற ஒரு இதை நம்ம, இதை வந்து நம்ம மனசுல கொஞ்சம் பதிய வச்சுக்கணுங்க, இதை நம்ம மனசுல கொஞ்சம் சிந்திக்கணும். அதனாலதான் கொஞ்சம் நேரம் எடுத்து சொல்றேன். ஏன்னா இந்த பார்வை நமக்கு பார்வை இல்லாத விட்டா நம்ம ரொம்ப கலங்கி போய் ரொம்ப மனுஷர்களுக்கு சரிக்கு சரி கட்டுறதோ அதை பண்றதோ இதை பண்றதோ என்னதான் இதோ எங்கதான் போய் முடியுமோ என்னதான் ஆகுமோன்றதுல கலக்கத்திலேயே நம்ம ரொம்ப வெந்து போயிருவோம். இந்த பார்வை நமக்கு இருக்கணும். அந்த பிராவின பாருங்க, அவனுக்கு அந்த பார்வை, புத்தி பார்வை வந்துச்சு. என்ன, இது எல்லாத்தையும் ஆளுகிறவர் அவர். ஒருத்தனை பாவத்துக்கு விடுறாருன்னா விட்டு அவனுக்கு சரி கட்ட போறவர் அவர் இல்லைங்களா. அதை விடுறாரு. நேபுகாத்நேசருக்கும் அந்த அறிவு அப்பத்தான் வந்துச்சு. அவ்வளோ பெரிய அரசன், நான்தான் எல்லாத்தையும் ஆளுறேன்னு நினைச்சுட்டு இருந்தார். என்ன பண்ணாரு, போய் ஒரு கழுத மாதிரி ஆகி புள்ள தின்ன பிறகு வானத்துக்கு ஏறெடுத்து பார்த்த உடனே கர்த்தர் ஆட்சி செய்கிறார் இல்லைங்களா. அவர் யார விரும்புறாரோ, யார விரும்புறா, அவர் ஒவ்வொன்னையும் ஆட்சி செய்கிறார் என்ற ஒரு பார்வை, பராமரிப்பை நம்ம இப்படி பார்க்க கத்துக்கணுங்க. இதான் ஒரு ஒரு சயின்டிஃபைட் வியூ தான் நம்ம முன்னு மூதோதரர்கள்லாம், ஜான் கால்வின்லாம் சரித்திரத்தை இப்படித்தான் பார்க்க கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்படித்தான் மனசு சமாதானம் வருது, தெய்வீகம் வளருது இல்லைங்களா. உலக எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு சமாதானம் பிறக்கிறது. ஏன் பாருங்களேன், காட் கடவுள் வந்து இதுல சில காரியங்களை படிக்கணும். ஒரு பாடம், கடவுள் எவ்வளவுதான் இந்த உலகம் பாவத்துல இருந்தாலும், எவ்வளவுதான் அழிவா இருந்தாலும், இன்னமும் அவருடைய கவர்மெண்ட் அவர் இந்த உலகத்துல நடத்துறார். இது நம்ம காட்டுது. அடோனி பெசக்கும் அவ்வளோ கொடுமையா அவன் அவர் ராஜ்யத்தை நடத்தி 70 ராஜாக்களை அவன் அந்த கொடுமை பண்ணியிருந்தாலும் அவருடைய கவர்மெண்ட் அவனையும் ஆளுது. அதான் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. இஸ் கவர்மெண்ட் ரெயின்ஸ் ஓவர் எவ்ரிதிங். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெயின்ஸ் ஓவர், அவர் பராமரிப்பு எல்லா இடங்கள்லயும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காம விடாது. அதை நம்ம பார்த்துக்கிறோம் இல்லைங்களா. ரொம்ப நம்ம பார்வை வந்து ரொம்ப அறையும் குறையுமான பார்வை, முழுமையான பார்வை இல்லை. நம்ம ஒரு மனுஷனை ஒருவேளை அவன் ரொம்ப பணக்காரனா இருந்து அநியாயம் செய்யறத பார்க்கலாம், ஆனா இன்னொரு மனுஷன் ரொம்ப ஏழையா இருந்து கஷ்டப்படுறத பார்க்கலாம், இன்னொரு மனுஷன் ரொம்ப சுகமா இருக்கிறத பார்க்கலாம், வியாதியா இருக்கிறத பார்க்கலாம். அறையும் குறையும் தான் நம்ம பார்க்க முடியும். அது முழு படத்தை நம்மளால பார்க்க முடியாது, நமக்கு ஆயுசும் இல்லை அனுபவமும் இல்லை. ஆனா அவருடைய பராமரிப்புல அவர் நல்லா செஞ்சுட்டு வரார். அதை நம்ம நம்பணும், அதை நம்ம நம்பணும். அது பாருங்களேன், அவர் இன்னமும் அவர் ஆட்சி செய்யறவரா இருக்கிறாரு. பைபிள் ரொம்ப வலியுறுத்துது, வலியுறுத்துது. ஆரம்பத்துல இந்த மனுஷன் பாவம் செஞ்சவன விட்டுட்டாரா, இன்னமே இது எக்கேடுனா கெட்டு போட்டோம் அப்படின்னு இல்ல, ஒன்னொன்னா அவர் நடத்துறாரு பாக்குறோம் இல்லைங்களா. ஒவ்வொன்னா இந்த உலகத்தை நடத்துறாரு. ஆதாம் ஏவால வெளியே துரத்தின தேவன் துரத்திட்டு விட்டாரா, இல்ல. இஷ்ட நோவா காலத்துல எவ்வளோ பாவத்துல போனாங்க, அவர் பராமரிப்பு சும்மா இருந்துச்சா, இல்ல, தண்டிச்சுச்சு, பழி வாங்குச்சு இல்லைங்களா. சோதோம் காலத்துல மோசமா போனாங்க, சும்மா இருந்துச்சு அவர் பராமரிப்பு, இல்ல, தண்டிச்சுச்சுன்னு பாக்குறோம் இல்லைங்களா. அதே மாதிரி தேசம் எகிப்து காலத்துல அவ்வளவு அநியாயம் பண்ணாங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, சும்மா இருந்தாரா அவரு, இல்ல, அவர் டைம்ல தண்டிச்சார். அவங்கள வாதைகளை அமைச்சு தேசத்திய சுக்குனோர் ஆக்குனார். அந்த மாதிரி பண்றவர் தாங்க நம்மளுடைய ஆண்டவர். அது தேச அளவுல கூட ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது பண்றவர் இல்லைங்களா. அவங்கவுங்க பாவங்களுக்கு ஏற்றபடி இந்த உலகத்தில் அவர் தண்டிக்கிறார், தண்டிக்கிறார். பாருங்களேன், பல உதாரணங்கள் பார்க்கலாம். பைபிள்ல வந்து 2 எண்ணாகமத்தில் உசாயான்னு ஒரு ராஜா இருந்தான். அவன் மிக கொடுமையாக 70,000 மனிதர்களை கொலை பண்ணான், கொலை பண்ணான். அவர் அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தார் தெரியுமா, அவன் பாவத்தை ஞாபகப்படுத்துறது, அவன் குஷ்டரோகம் வந்துச்சு, குஷ்டரோகம் வந்துச்சு. ஏன், தாவீதை எடுத்து பாருங்களேன். தாவீது பண்ண அவர் இன்னொரு பாவத்தை இதுக்கு முன்னாடி பண்ணார். அதுதான் தன்னுடைய பெருமையில அகந்தையில என்னன்னா, தனக்கு எத்தனை ஜனங்க இருக்கிறாங்கன்னு எண்ணிக்கை பண்ண வச்சார். அதுக்கு ஆண்டவர் தண்டனை அனுப்பிச்சார், பெரிய வாதையை அவர் அனுப்பிச்சு பண்ணார். ஏரோது பண்ணாத கொடுமை பண்ணான். புதிய ஏற்பாடு சபையில ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவர் கொடுக்குற தண்டனையை பாருங்க, பண்ணாத கொடுமையை. ஜேம்ஸை போட்டு கொலை பண்ணார், பீட்டரை பிடிச்சி ஜெயில போட்டார். ரொம்ப நேரம் ஆண்டவர் சும்மா தான் இருந்தார். ஆனா என்ன ஆச்சு, ஒரு இடத்துல நின்று அகந்தையில எல்லாரும் இவரே கடவுள் நாங்க, சடனா என்ன ஆயிட்டாரு, புழு பிடிச்சு போய் செத்து போனான்னு போட்டு கடவுள் ஏஞ்சல் அங்கேயே ஒரு அடி அடிச்சார், புழு பிடிச்சு போய் செத்து போனான்னு போட்டிருக்கு. தேமா தான் பாக்குறோம். ஆகவே சவுல் பாக்குறோம், சவுல ஆண்டவர் அழிச்சது. கடவுளுடைய ஜட்மெண்ட் வந்து இந்த உலகத்திலேயே சில ஜட்மெண்ட்ஸ் அவர் கொடுக்கிறார், அதை பாத்துக்கிறோம் நம்ம இல்லைங்களா. எகிப்தை தண்டிச்சதை பாக்குறோம். அதே மாதிரி பல பைபிள பல உதாரணங்கள் இருக்கு, பல உதாரணங்கள். சில பேர் வந்து அவங்க என்ன பாவம் செஞ்சாங்களோ அது ஏற்றபடி ஆண்டவர் தண்டனை பழிவாங்கிறார், ரொம்ப பழிவாங்கிறார். ஜோரம் என்றவ வந்து, அதெல்லாம் பல ஏற்பாடு நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இந்த உதாரணங்கள்லாம் கரெக்டா ஞாபகத்துல நமக்கு வரும் அடிக்கடி இல்லைங்களா. அதை நல்லா தான் நம்ம படிக்கணும். ஜோ இதெல்லாம் வாழ்க்கையில அவங்க உதாரணம், இவங்க உதாரணம், அவங்க உதாரணம் நமக்கு வரணும். இதெல்லாம் திருஷ்டாங்களாக நம்மளுக்கு எழுதப்பட்டிருக்கு. ஏன், அவங்க அப்படி பண்ணி மாட்டிக்கிட்டாங்களே, நான் அப்படி பண்ணக்கூடாது. அதாங்க வேதத்தினுடைய அதிசயம் இல்லைங்களா. ஜோரம் என்றவன் தன்னுடைய சகோதரங்க ராஜ்யத்துக்கு வரக்கூடாதுன்னு எல்லாரையும் கொண்டு போட்டான். இனிமே ஏன் சந்ததி தான் ராஜ்யத்தை ஆளுநர், யாரும் பண்ணக்கூடாது. ஆண்டவர் என்ன பண்ண தெரியுமா, அவனுடைய பிள்ளைகளெல்லாம் கொண்டு போட்டார். இனிமே யாருமே உன் சந்ததியே வராது அப்படின்ற மாதிரி. பாருங்களேன், தாவீதுக்கு நீ ரகசியத்தில் செஞ்சாய், என்ன செய்வன் தெரியுமா, நான் பழி வாங்க போறது எப்படி தெரியுமா, ரொம்ப நேசம் உள்ள தாவீது தான், சங்கீதம் எழுத தாவீது தான், ஊரே தெரியற மாதிரி செய்வேன் அப்படின்னு தாவீதுக்கு பழி வாங்கினார் இல்லைங்களா. உசாயா அவன் பாவம் உண்மை உள்ள மனுஷன், இந்த பெத்ஷேபாவுடைய ஹஸ்பண்ட் இல்லைங்களா, உண்மையான சோல்ஜர். அவனுக்கு அநியாயம் கேட்கறதுக்கு யாரும் இல்லையா, அவனுக்கு நடந்த அநியாயம் கேட்கறதுக்கு யாரும். இந்த தாவீது ராஜா எப்படி செய்யறான்னா, அவனுக்கு நியாயத்தை இவர் செஞ்சு வைக்கிறார். அந்த மாதிரி பாருங்களேன், அவன் செத்து போனான் பாவம், அவன் மனைவியை வேற தாவீது எடுத்துக்கிட்டான், அவன் அநியாயத்தை யார் தான் கேட்க போறாங்க, அவர் அநியாயத்தை இவர் விசாரிச்சு தண்டனை கொடுக்கிறார். தன்னுடைய சொந்த மனுஷனா இருந்த போதிலும் அவருக்கு அநியாயத்தை இவர் பழி வாங்குறாரு தாவீதுக்கு. அதான் பாக்குறோம் ஆண்டவர் வந்து. இன்னொன்னு ஆஹாப் ராஜா அதே மாதிரி பாக்குறோம். ஆஹாப் ராஜா வந்து நாபோத்துன்ற ஒரு மனுஷனு, அவன் லேண்ட வாங்கணும்னு அநியாயமா பண்ணி அவனை கல்லெறிய வச்சு ஊரர் மனத்தில அவன் ஒழுது நாயெல்லாம் நக்குது அவன் ரத்தத்தை, அப்படி செத்து போனான். என்ன பண்ணார் தெரியுமா ஆண்டவரு, அதே ஆஹாப போர்ல சாவடிச்சு அதே இடத்துல வந்து சாவ வச்சாரு. அதே நாயங்க வந்து அவனுக்கு எத்தனையோ வருஷம் பொறுத்து அவந்த நாயங்க வந்து அவர் ரத்தத்தை நக்க வச்சுச்சு. இதெல்லாம் என்ன காட்டுது, இதெல்லாம் நமக்கு ஒரு அறிவை கொடுக்கணும். என்ன, நமக்கு நடக்கிற அநியாயத்தை நம்ம பழி வாங்குறவர்களா இருக்கக்கூடாது. ஒரு பழி வாங்குற பராமரிப்பு இருக்கு, அதுல நம்பிக்கை ரொம்ப வைக்கணும். அதுல எந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கை வைக்கிறோமோ, நம்மளுடைய அநியாயத்துக்காக போராடுகிறவர்களா நம்ம இருக்க மாட்டோம் பாருங்களேன். அதுல நம்பிக்கை வைக்கணும். பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார் இல்லைங்களா. சிலது அவருடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இன்னமும் பயங்கரமா இருக்கு. ஆவிக்கூறிய பாவங்களுக்கு ஆவிக்கூறிய தண்டனை அவர் கொடுக்கிறார். பைபிள்ல நிறைய இடங்கள்ல போட்டிருக்கு பாருங்களேன். எஸ்பெஷலி அவர் வார்த்தையை கேட்காம தொடர்ந்து போறவங்களுக்கு என்ன போட்டிருக்கு, சங்கீதம் 81:11.
என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன்.
விட்டுவிட்டேன், அதை விட ஸ்பிரிச்சுவல் ஜட்மெண்ட் வேற என்ன இருக்க முடியும் பாருங்களா. அதான் ரொம்ப கொடுமை. பிசிக்கல் ஜட்மெண்ட்டோட ஸ்பிரிச்சுவல் ஜட்மெண்ட் ரொம்ப கொடுமை. இன்னமும் ரோமர் 1 நம்ம அடிக்கடி படிக்கிற வசனம், அவர்கள் தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமல் போனார்கள். என்ன பண்ணாரு, தேவனை பற்றுகிற அறிவு அவர்களுக்கு ரொம்ப விசேஷமா தெரியல. பைபிள் ஸ்டடி எல்லாம் ரொம்ப விசேஷமா தெரியல, பைபிளை படிக்கிறது எல்லாம் ரொம்ப விசேஷமா தெரியல. அவங்களுக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் தான் ரொம்ப தேவை, பைபிள விஷயங்கள்லாம் தெரியல. தேவனை பற்றிய அறிவு அவர்கள் மனதில் வைத்துக் கொள்றது பெருசா அவங்க என்னாவது இருந்த போதும் என்ன பண்ணாரு, இழிவான சிந்தைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார், இச்சை ரோகங்களுக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு ஜட்மெண்ட்ஸ் ஆஃப் காட், ஸ்பிரிச்சுவல் ஜட்மெண்ட்ஸ் ஆஃப் காட். இன்னொன்னு ஒரு பண்டிங்க தெஸலோனிக்க 2 தெஸலோனிக்க, ஐயோ இவ்வளவு கள்ளப்போதகத்துல போறாங்களே, பைபிளை படிக்க மாட்டேன்றாங்களே, பைபிள் என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டேன்றாங்களே, நமக்கு வியாபாரம் இருக்கு. ஆண்டவர் பாருங்களேன் 2 தெஸலோனிக்க 2:10,
கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடு இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார்.
இவ்வளவு டேஞ்சரஸான ஒரு காரியம், எப்படி எல்லாம் இருக்காங்க, ஏங்க இவ்வளவு பொய் நடக்குது, இவ்வளவு இது நடக்குது பைபிளுக்கு விரோதமா, ஏங்க பைபிளை கேட்க மாட்டேன்றாங்க, அதான் கேட்கறாங்க. வர பாஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வியாகுலத்தோடு ஷேர் பண்ணாங்க. ஏன்னா இதனாலதான், இட்ஸ் ஜட்மெண்ட் ஆஃப் காட் பாருங்களேன், அவிக்குரிய ஜட்மெண்ட். தங்களை ரட்சிக்கும்படிக்கு சத்தியத்தை மேல் அன்பு இல்லாததுனால், தங்களை ரட்சிக்க கூடியது சத்தியம் மட்டும்தான், அந்த சத்தியத்தின் மேல் அவர்கள் அன்பு இல்லாததுனால் கடவுள் என்ன பண்ணாரு, அவர்கள் பொய்யை மட்டும் விசுவாசிக்கும்படிக்கு வஞ்சனையான ஆவியை அவர்களுக்குள்ள அனுப்பிட்டார். இன்னும் பொய் சொன்னா தான் அவங்க நம்புவாங்க இல்லைங்களா. அதான் கடவுளுடைய ஜட்மெண்ட்ஸ் பாக்குறோம். இன்னைக்கும் அதான், பைபிள் காலத்துல தான் அது நடந்ததுன்னு இல்லை, ஏன் அது எழுதப்பட்டிருக்கு, அதே காடு தான் இன்னைக்கும் பூமி ஆள்றாருங்க, அதே காடு தான் பெங்களூர் ஆள்றாருங்க, அதே காடு தான் நம்ம ஊரையும் ஆள்றாரு, அதே பழி வாங்குற பராமரிப்பு தான் இந்த ஊர்லயும் இருக்கு. நம்மளால பார்க்க முடியாம இருக்கலாம், ஆனா அதே பழி வாங்குற பராமரிப்பு தான் எல்லோரையும் தன் தன் கிரியைக்கு படி நியாயம் தீர்க்கு, தன்னுடைய இருதயங்களின் படி நியாயம் தீர்க்குது. ஆண்டவருடைய பராமரிப்பு ஞானத்தோடு நடக்கும். ஏன் எல்லா பாவத்துக்கும் இங்கேயே தண்டனை கொடுத்துட்டா என்ன நடக்கும், ஒருவேளை அப்படி செஞ்சாருன்னு வச்சுக்கோம், எல்லா பாவத்துக்கும் இங்கேயே தண்டனை கொடுத்துட்டா என்ன நடக்கும்? வரப்போற நியாய தீர்ப்பை பத்தி யாரும் நம்பவே மாட்டாங்க இல்லைங்களா? வரப்போற நியாய தீர்ப்பே அது இருக்கவே இருக்காது, அதுக்கு அது ஞானமே இருக்கல. அதனால எல்லா பாவத்துக்கும் இங்கே தண்டனை கிடையாது. அதே எந்த பாவத்தையும் இங்க தண்டிக்காம விட்டா நியாய தீர்ப்பு வருது அப்ப பாத்துக்கிறேன்னு விட்டுட்டாருன்னா என்ன ஆகும்? கடவுள் நியாய தீர்ப்பாருன்றதே நம்பிக்கை யாருக்கும் இல்லாம போயிடும் இல்லைங்களா? அதான் அவருடைய பராமரிப்பு ஞானம். கரெக்டா சில நேரங்களில் பழிவாங்குதல் வருது, ஆனா டிலே ஆகுது. இவதான் பாக்குறோம் இல்லைங்களா? டிலே ஆகுது, அதை பாக்குறோம். நம்ம இவரு நம்ம ஹிஸ்டரி எல்லாம் பார்த்தோம்னா கலாகால ஹிஸ்டரிய பாருங்களா, பாபிலோன்ல இருந்து ஆரம்பிச்சிச்சு உலகம், உலக ஆட்சி இல்லைங்களா? பாபிலோன் ஆரம்பிச்சிச்சு, எவ்வளோ உயர்வா கோல்டன் பீரியட் மாதிரி இருந்துச்சு. அந்த நாடே ஊரே இல்லாத மாதிரி பண்ணிட்டாரு. இப்போ பாபிலோனே இல்லை. அதுக்கப்புறம் பர்ஷியா வந்துச்சு, அவங்களும் போயிட்டாங்க, ராஜ்யங்கள் போனது. அதுக்கப்புறம் கிரேக் வந்துச்சு, அதுக்கப்புறம் ரோமர் வந்தாங்க. எங்க இருக்கிறாங்க ரோமர்? ரோமன் கத்தோலிக் சர்ச் ஒண்டிதான் ரோமர் போயிருச்சு. அதே மாதிரி தேசங்களை வீழ்த்துறதும் தேசங்களை உயர்த்துறதும் செஞ்சுக்கிட்டு போற கர்த்தர் அவர் தான் பாக்குறோம். எங்களுக்கு பழைய பாஸ்டர் சொல்லுவார், அவரு இண்டிபெண்டன்ஸ் டேல வாழ்ந்தவர், பிரிட்டன் தான் உலகத்திலேயே சூப்பர் பவரா வரும், அது வரும், இதான் வரும், அது வரும் பேசிட்டு இருக்க காலம் உண்டு. ஏன்னா அப்பதான் இந்தியாவை கூட பிரிட்டிஷர்ஸ் ஆண்டாங்க இல்லைங்களா? அவங்கதான் ரொம்ப கொடுமையா ஆண்டாங்க, தேசங்கள்லாம் மேற்கொண்டாங்க. ஆனா ஆண்டவர் வார்த்தையை கேட்காத தேசத்தை அவர் கீழே கொண்டு வராம விட மாட்டார். கொண்டு வந்தார், அதை கொண்டு வந்து தான் இப்ப அமெரிக்கா மேல வருது. ஆனா இது எப்பவும் இருக்காது, அமெரிக்கா ரொம்ப பாவம் செஞ்சுட்டு போகுது, அதையும் கொண்டு வருவார் கீழே. பாருங்களா, ஒரு பராமரிப்பு நமக்கு தெரியாம இருக்கலாம், குறுகிய பார்வையில் அவர் செஞ்சுட்டே போறார். அதெல்லாம் பாக்குறோம் நியூஸ் பேப்பர்லயும், நம்ம நாட்டிலயும் பாக்கலாம். திடீர்னு பார்த்தா ஜெயலலிதா அம்மா சீஃப் மினிஸ்டர் ஆகுது, இன்னும் கொஞ்சம் வருஷத்துல பார்த்தா நம்ம ஒரு ஜெயில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு, இன்னொரு பார்த்தா டபுள் வாட்டி சீஃப் மினிஸ்டரா வருது. இதெல்லாம் யார் நடத்துறது? ப்ராவிடன்ஸ் நடத்துது இல்லைங்களா? அந்த பழிவாங்குற பராமரிப்பு செஞ்சுட்டு வருது. அது ஞானத்தை நம்ம பார்க்கணும். நமக்கு தெரியல, பட் வி ஹேவ் டு பிலீவ் தட். அதை பார்க்கும்போது முதலாவது நமக்கு என்ன பாருங்களேன், இதெல்லாம் ஏன் சொல்ற? அடோனி பெசக் கிடைச்ச ஞானம் நமக்கு கிடைக்கணுங்க. அவன் என்ன பாக்குறான்? நான் எல்லாம் செஞ்சதுக்கு ஏற்றபடி அவன் என்ன சொல்றான் பாருங்க, ஏழாவது அந்த விசுவாச அறிக்கையை நீங்க மறக்காதீங்க. இதுவும் ஒரு விசுவாச அறிக்கை.
நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்த சிறை கட்டினான்
பாருங்களேன். ஏன் இப்பதான் அவனுக்கு தெரியுதா? இது முதலே அவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நான் என்ன என்னன்னா செய்வனும், அது எனக்கும் நடக்கும்ன்ற உணர்வு இருந்திருந்தா அவன் எவ்வளவு பெரிய விசுவாசியா பக்திமானா வாழ்ந்திருப்பான். நம்மளும் அது தெரிஞ்சுக்கணும். நம்ம என்னென்னலாம் செய்வோமோ அதை கர்த்த பராமரிப்புல நமக்கு செய்வார், அதை நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்களேன். கடவுள் ஏன் நம்மளை இப்படி நடத்துற ஒவ்வொரு பராமரிப்புலையும் அவருடைய குரல் இருக்கிறது, அவருடைய கையெழுத்து இருக்கிறது. அவர் கையில போட்டு நமக்கு ஒண்ணு சொல்றார், அதை பார்க்க நம்ம கத்துக்கணும். ஒவ்வொரு காரியத்திலும் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறார், சூழ்நிலையில ஏதோ சொல்றாரு, வேலையில ஏதோ சொல்றாரு, அதை என்னன்னு பார்க்க நம்ம தெரிஞ்சுக்கணும். அவன் பாருங்க என்ன பார்த்தான், ஏன் அவனுக்கு இப்பதான் அந்த புத்தி வந்துச்சு? இதுக்கு முன்னாடி அந்த புத்தி இருக்குல்ல பாருங்களேன். பராமரிப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அதனாலதான் ஏன் என் வாழ்க்கையில இப்படி இருக்கு, நீங்க உங்க வாழ்க்கைய யோசிச்சு பாருங்க, ஏன் எனக்கு இப்படி இருக்கு? கர்த்தர் இந்த வாழ்க்கையில் எனக்கு என்ன, ஒருவேளை என்ன அசட்டியா பண்றாங்க, என்ன அவமானப்படுத்துறாங்கன்னா நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அந்த ரொம்ப கோபம், அந்த இதெல்லாம் கருவிகள், மனுஷர்கள்லாம் கருவிகள். ஒரு விதங்களை யோசிச்சு பார்த்தோம்னா என்ன, ஏன் இப்படி நடத்துனாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை பிடிச்சி திட்டினானாவன் அட்வானி பெசக், நம்மளா இருந்தா நீங்க நாசமா போவீங்க, அதை போவீங்க. என்ன அவன் கருவிகளை பார்த்து விட்டுட்டு கர்த்தரை பார்த்தான் பாருங்க. அவிவிசுவாசி அவ்வளவு புடியவன், கர்த்தர் இது எனக்கு செஞ்சாருன்னு பார்த்தான். அதே மாதிரி நம்மளும் நம்மளை அவமானமா நடத்துறாங்க, கேவலமா நடத்துறாங்கன்னா நம்ம பாவங்களை சிந்திச்சு பார்க்கணும். நம்ம எப்படியாவது யாரையாவது நடத்தி இருக்கிறோமா? நமக்கு ஏதாவது ஒண்ணு ஏற்பட்டுருச்சு, ஒரு நாசு ஏற்படுதுன்னா நம்ம பாவங்களை சிந்திச்சு பார்க்கணும். நம்ம ஆண்டவருடைய வார்த்தையில ஏதாவது மீறுறோமா? ஏன் இது எனக்கு ஆண்டவர் என்னத்த சொல்ல நினைக்கிறார் இந்த பராமரிப்புல இல்லைங்களா? இல்ல வாழ்க்கையில நமக்கு ஏதாவது லாஸ் ஏற்படுது, வேலையில லாஸ், நான் ரொம்ப உணர்ந்திருக்கிறேன், வேலையில ரொம்ப இது லாஸ் இருக்கும் போது நான் ஆண்டவர்கிட்ட இருந்து திருடுறேனா, ஆண்டவர்கிட்ட உண்மையா இருக்கிறேனா, அதை நம்ம எல்லாம் பாத்துக்கணும் இல்லைங்களா? அது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து வாழ்றேன்னா, என் பிளான்ஸ் எல்லாம் திட்டம் இல்லாம போகுது, எல்லாம் ஃபெயிலியரா போகுதுன்னா ஏன்? ஒருவேளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு என் வழி அவர் கமிட் பண்ணி நான் செய்யறேன்னா அதை நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. குடும்பத்திலயும் சரி, ஃபேமிலியிலயும் சரி, வேலையிலயும் சரி, ஆண்டவர் கருவிகளை வச்சு நமக்கு பராமரிப்புல பாடத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு அவிவிசுவாசி அந்நிய விக்கிர ஆராதக்காரன் கொடுமையான ராஜா அவன் கத்துக்கிட்டான். நம்ம பாக்குறோமா நம்ம வாழ்க்கையில இல்லைங்களா, நிறைய காரியங்கள் பாவிகளா இருக்கிற நமக்கு நம்மளை பரிசுத்தமாக்குறதுதான் தேவனை நம்பி ரோமர் 8ல போட்டிருக்கு இல்லைங்களா. தேவனினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நடக்கிறது எல்லாமே எதுக்காக நடக்குது, நம்முடைய நன்மைக்காக நடக்குதுன்னா என்ன, அப்ப கெட்டது நமக்கு நடக்குது, எதுக்கு கெட்டது, அந்த கெட்டதுல ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றார் அதை கேட்கணும்ல. அந்த கெட்டதுல அவனுக்கு பாவத்தை ஞாபகப்படுத்துச்சு, நமக்கு நம்ம பாவத்தை ஞாபகப்படுத்துதா, நம்ம செஞ்ச பாவங்களை நமக்கு ஞாபகப்படுத்துதா, நமக்கு ஏன் இப்படி எல்லாம் வாழ்க்கையில் நடக்குது யோசிச்சு இருக்கிறீங்களா. நான் செஞ்ச பாவத்தினால தான் எனக்கு, நான் என்ன செஞ்சனோ அதுக்கு பதிலாக எனக்கு தேவன் செய்தார்னு அறிக்கை எடுக்கிறவரா இருக்கிறோமா, நம்ம யோசிச்சு பார்க்கணும். ரிப்பீட்டடா தான் பார்க்கணும். ஏ மீகா 6:9 நீங்க போய் வீட்டுல படிக்கலாம். ஒரு கோல் ஒன்னு அடிக்கும் போது ஏன் அடிக்கிறேன்னு கேட்க மாட்டேன்றார். படிங்களா, அது எடுக்க முடியுமா.
கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது, ஞானமுள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான், எல்லாத்திற்கும் அதை நியமித்தவர்களுக்கும் செவி கொடுங்கள்.
என்ன இங்கிலீஷ், ஓகே விப் இல்லீங்களா, விப்னு போட்டிருக்கு, ராட்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. ராடை போட்டு அடிக்கும் போது அதை அடிக்கிறவரும் அதை நியமித்தவரும் என்ன சொல்றாரு அந்த ராட்லன்னு கேட்டுக்கங்க. ஞானம் உள்ளவன் அதை கேட்பான், அதான் சொல்லுது இந்த வசனத்துல. ஞானம் ஏன் ஆண்டவர் இதை அடிக்கிறாரு அப்படின்றது அது கேட்பான், அதான் பாக்குறோம் பாருங்களேன். அதான் கடவுள் நம்மளை எப்படி டீல் பண்றாருன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே அது மாத்திரம் இல்ல, நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருவேளை அடோனிசைட்டை காண்டி முன்னாடியே இந்த சத்தியம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவன் எவ்வளவு ஞானமா வாழ்ந்திருப்பான் யோசிச்சு பாருங்களேன். என்ன பண்ணிருப்பான், ஒருவேளை அவன் 30 ராஜாவை கொல்லும் போது அவனுக்கு தெரியுது, இந்த 30 ராஜா கை வெட்டும் போது அவனுக்கு தெரியுது எனக்கு இது வரும், எனக்கும் நடக்கும்னு அவன் யோசிச்சிருந்தானே. என்ன பண்ணிருப்பான், மனம் திரும்பியிருப்பான் இல்லைங்களா, மனம் திரும்பியிருப்பான், மனம் திரும்பி அவன் மாறி இருப்பான். அதான் பாக்குறோம், பராமரிப்பு வந்து ரொம்ப பொறுமையா இருக்குதுன்னா, நம்ம கிட்ட ரொம்ப பொறுமையா இருக்குதுன்னா என்ன அர்த்தம், பெரிய அடி நம்ம உள்ள போகுதுன்னு அர்த்தம். அதுதான் பாத்துக்கணும். பராமரிப்பு ரொம்ப வெயிட் பண்ணுது அப்படின்னா 70 ராஜா வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். ஏன் முன்னாடியே நிக்க வச்சிருக்கலாம்ல அவன் பாவம் செய்யறது, இல்ல அவன் பாவம் முடிகிற அளவுக்கு கடவுள் ஒரு பார்க்க மாட்டாரு என்ன சிந்திக்க மாட்டாருன்னு அவன் வெயிட் பண்ணியிருக்கிறான். ஆனா கடைசியில அவனுக்கு தண்டனை வந்துருச்சு இல்லைங்களா. நம்ம பார்த்து கத்துக்கணும். யோவான்ஸ்தானாதான் நமக்கு புத்திமதி சொன்னார், வரப்போற நியாய தீர்ப்பு பராமரிப்புல வரப்போற நியாய தீர்ப்பை நீ தடுத்துக்கணும்னா அவனுக்கு இருக்கிறது என்ன, கோடாலியானது மரத்து அருகே வைக்கப்பட்டிருக்கிறது, கனிதராத மரங்கள்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் இல்லைங்களா. ரெடியா இருக்கு மனம் திரும்புதல், நம்மளுடைய இருதயங்களை பார்த்து நம்ம மனம் திரும்புறது வந்து பல காரியங்கள் வரப்போற தண்டனைகளை நம்ம தவிர்த்துக்கலாம், பல காரியங்கள் இருக்கக்கூடிய ராட்ஸை நம்ம மாத்திக்கலாம். அதான் பார்க்கணும் மனம் திரும்புதல். முதலாவது என்ன இந்த பாடத்துல கத்துக்கிறோம், ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலயும் பராமரிப்பு நம்ம கிட்ட பேசுறார், அதுக்கு செவி கொடுங்க இல்லைங்களா. ஒவ்வொரு காரியத்தையும் பராமரிப்புல பேசுறாரு, அதுக்கு செவி கொடுக்கணும். ரெண்டாவது, வரப்போற பராமரிப்புல வர இருக்கிற வியாகுலங்களும் சரி வரப்போற வியாகுலங்களும் மனம் திரும்புதல்னால தான் நம்ம சரி பண்ணிக்க முடியும், மனம் திரும்புதல்னால தான் சரி பண்ணிக்க முடியும். அது மாத்திரம் இல்லாம இவர் பழிவாங்குற தேவன் மாத்திரம் இல்ல, அவர் இதே தேவன் எப்படி பாவங்களுக்காக பழி வாங்குறாரோ இதே தேவன் தன்னுடைய மகிமைக்காக யாராவது ஏதாவது ஒரு சின்ன கிளாஸ் வாட்டர் தண்ணி கொடுத்தாலும் அதுக்கு இந்த உலகத்துல வெகுமதி கொடுக்காம விடமாட்டார் பாருங்களேன். தாங்க அவருடைய ஆப்போசிட் டைரக்ஷனை பார்க்கிறோம், இந்த உலகத்துல அவருடைய மகிமைக்கும் அவருடைய சபைக்கும் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டா நம்ம நமக்கு அதுக்காக பலனை இந்த உலகத்துல கொடுக்காம நம்ம மூச்சை விட விடமாட்டார், நம்ம சாவ விடமாட்டார் அதே தேவன், அவன் பலன் இழக்காமல் போக மாட்டான்னு சொல்லி இருக்கிறார். அப்படின்னா அதான் வேதம் நமக்கு என்ன சொல்லுது, நற்கிரியைகளை நீங்கள் பெருகுங்கள், அதிக அதிகமாக செய்யுங்கள், அதிக அதிகமாக செய்யுங்கள். அதான் நம்மளை ஊக்கப்படுத்தணும் இல்லைங்களா. பராமரிப்பு ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு, நம்ம மனம் திரும்பணும், காரியங்களுக்கு மனம் திரும்பது மாத்திரம் இல்லை நற்கிரியைகளை நம்ம ரொம்ப பெருகணும். ஏன் இந்த உலகத்திலையும் சரி பரலோகத்திலையும் சரி என்னை கனம் பண்ணுகிறவனே நான் கனம் பண்ணுகிறேன் என்றார் இல்லைங்களா. என்னுடைய சிறியவர்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்தால் அதை எனக்கே செய்தீர்கள் இல்லைங்களா. அதை பார்க்கிறவரு இந்த பராமரிப்புல பழி வாங்குறவர் பாவத்துக்காக தனக்கு விரோதமா செய்யறவங்களுக்கு தன்னை மகிமைக்காக தன் சாதகமா செய்யறவங்களுக்கு இந்த பராமரிப்புல அவர் கவனிக்க மாட்டார், எவ்வளவு வெகுமதி கொடுப்பார் யோசிச்சு பாருங்களேன். அப்போ கூட நம்ம சொல்லலாம் அடோனிக் செஞ்ச மாதிரி இல்லைங்களா, எனக்கு நம்ம ஆண்டவருக்குள்ள அவர் மகிமைக்காக நம்ம உழைச்சோம்னா, அவருடைய மக்களுக்கு நல்லது செஞ்சோம்னா தேவன் நமக்கு நல்லது செய்வார்னு நெஹேமியா செஞ்சார். இதை பாக்குறோம் இல்லைங்களா, தேவனே நான் செய்யறத பாரு, இது கேட்டபடி எனக்கு பதில் கொடுவோம் அப்படின்னு. சரி, ஜெபம் பண்ணுங்க.